யோகி தன் சகோதரர் பார்க்கிலும் கனப்பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு யாகேஷ் என்று பெயரிட்டாள். யாகேஷ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீர்ந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி பார்த்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
யாபேஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷர் தேவனை நோக்கி ஏறெடுத்த விண்ணப்பம் இந்த வசனங்கள்ல 9 மற்றும் 10 வசனங்கள்ல நாம் படி வாசிக்கப்பட்டிருக்கோம். இந்த யாபேஸ் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல அநேக இடங்கள்ல வர்ற ஒரு பெயர் இல்ல. இந்த ஒரு இடத்துல மாத்திரம் அவருடைய பெயரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனாலும் இந்த ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த அவர் பண்ணின அந்த ஜபம் எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படிங்கறத குறித்து நாம் பார்க்கலாம். இந்த யாபேஸ் யூதாவினுடைய வம்ச வழியில வந்தவர். அந்த வம்ச வரலாறு பற்றி சொல்லுகிற இடங்கள்ல தான் இந்த யாபேச பத்தி நாம் அந்த வசனத்துல நாம் படிக்கிறோம். இந்த வசனத்துல ஜபத்தினுடைய முக்கியத்துவமும் அதுல பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் கூட இங்க ரொம்ப தெளிவாக அதே சமயம் மறைவாக கூட யாபேசின் ஜபம் இங்க விளக்கிறத நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யாபேசினுடைய ஜபமும் அவர் விரும்பினதை கர்த்தர் கேட்டறிந்தார் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையும் துவக்கமும் முடிவும் பார்க்கும்போது அதுக்கு இடையில என்ன என்ன விஷயங்கள் இருக்குன்னா, இவர் சொல்ற ஒரு சில விண்ணப்பம் மாத்திரம் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. ஆனா இதுல யாபேசுங்கிறவர் யாரு, யூதா வம்ச வரலாறு வந்திருக்கிறாரு, அவருடைய பெற்றோர் அவருடைய குடும்ப விவரம் என்ன, இவர் என்ன இருந்தார், எங்க இருந்தார், எப்படி, எதுவும் தெரியல. மற்ற தீர்க்கதரிசிகள் பற்றின போன்ற இல்ல மற்ற தேவனுடைய மனுஷர்களை போன்ற விவரம் இந்த இடத்துல காணப்படல. அப்படின்னா இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப ஒருவர் எப்படி ஜபம் பண்ணுவாரோ தன்னுடைய சூழ்நிலைகளை முன்னாடி வச்சுதான் ஒருத்தர் ஜபம் பண்ண முடியும். என்ன நிலையில நாம் இருக்கிறோமோ அதற்கேற்றபடிதான் நாம் ஜபம் பண்ணுவோம். இப்ப நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால தேவனுக்கு பிரியமானதை அவருடைய சித்தத்தை நாடும்படியாக ஜபம் செய்யுங்கள் சொல்லி நம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதுனால நம்முடைய ஜபங்கள்ல நாம் அதை வெளிப்படுத்துவோம், நம்முடைய விருப்பத்தையும் வாங்குவோம். அதே போல யாபேஸ் கூட இங்க ஜபம் பண்றாருன்னா அந்த ஜபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார், அதான் மிக முக்கியமானது. யாபேஸ் ஜபம் பண்ணாரு, அந்த ஜபம் அங்கீகரிக்கப்படுது. அப்ப அங்கீகரிக்கப்படுதுன்னா அப்ப அந்த இருதயத்தில இருந்து எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்திருக்கும் யாபேசனுடைய விண்ணப்பம், எவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கும் அந்த விண்ணப்பம், அந்த தேவன் அங்கீகரிக்கும்படியாக இருக்கிற அந்த விண்ணப்பம். அப்ப இந்த வசனத்துக்குள்ளான பகுதிகளை நாம் நிதானமாக ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது யாபேசனுடைய பிறப்பு வேற எங்கேயும் வசனங்கள்ல சொல்லப்படல. ஆனா யாபேசனுடைய பிறப்பு எப்படி இருந்திருக்கும், இல்லைன்னா என்ன மாதிரி சூழ்நிலையில் அவர் பிறந்திருக்கலாம் அப்படிங்கறத நாம் பார்த்தோம்னா அதுல நாம் வசனங்களை மீண்டும் படிக்கலாம்.
யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று
பெயரிட்டான். யாபேஸ் அவர் பிறக்கும் போது அவருடைய தாய் என்ன சொல்லி அவரை பெற்றிருந்தாங்களா பாருங்க. அதாவது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொதுவாகவே இந்த பிரசவ வேதனை அப்படிங்கிறது அதனுடைய முடிவு எதுன்னா குழந்தையினுடைய பிறப்பு. குழந்தை பிறக்கும் போதுதான் எல்லா வேதனை வழியும் சரீரத்தில் இருந்துட்டாலும் இருதயத்தில் அவங்க நிறைவான சந்தோஷம் இருக்கும். பொதுவாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாயருடைய மனநிலை அதுவாகத்தான் இருக்கும். ஆனா யாபேச பெற்றெடுத்த அவங்க அம்மா என்ன சொல்றாங்களா, குழந்தை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ற விதம் பாருங்க, அவர் நான் பெற்றெடுத்தது துக்கத்தோடு பெற்றெடுத்தேன். இப்படி யாராவது சொல்ல முடியுமா, எந்த மாதிரி சொல்லுவாங்களா, நான் ரொம்ப அதாவது துக்கத்தோட பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை பிறப்பதுங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கிற விஷயம். ஆனா இங்கே அவங்க அம்மா சொல்லும் போது துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்னு சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப நாம் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய கர்த்தர் கூட. அதற்கேற்ற வசனங்கள் நாம் நிறைய கூட வாசிச்சிருக்கிறோம், அந்த அனுபவங்களுக்குள்ள கூட நாம் கலந்து போயிருக்கிறோம். அப்ப யாபேஸ் பிறக்கும் போது அவங்க அம்மாவுக்கு துக்கம் இருந்துச்சு. அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம், எதனால துக்கம், சரீர பிரகாரமான வருத்தம் துக்கமா, இல்ல வேற ஏதாவது நெருக்கடியா, இல்ல இன்னும் ஏதாவது மன உளைச்சல்கள் காரணமா, என்ன காரணத்தினால யாபேசனுடைய பிறப்பு அவங்களுக்கு துக்கம் கொடுத்துச்சு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த துக்கம் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 3 இடங்கள்ல மாத்திரம் வருது. அதனுடைய எபிரேய வார்த்தை, அந்த எபிரேய வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க சங்கீதம் 139 சங்கீதம் 24 வசனம் நாம் படிக்கலாம். 139 சங்கீதம் 24 வசனம்.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
பாருங்க, இந்த இடத்துல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் சொல்லி தாவீது ராஜா இங்க ஜெபம் பண்றார். அவர் சொல்லும் போது கூட அந்த வேதனைங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றாரு. தெரியுங்களா, இந்த யாப்பேசனுடைய ஜெபத்துல வர்ற துக்கம், இந்த இடத்துல வர்ற வேதனை, ரெண்டுமே ஒரே வார்த்தை, ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன ஒரே அர்த்தத்தை கொடுக்க போதுன்னா, இதுக்கு ஜேம்ஸ் ஸ்ட்ராங் அவர்கள், அதாவது நம்ம கன்கார்டன்ஸ் பாக்குறோம் தெரியுங்களா, அந்த ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ்ல நாம் போய் பார்க்கும்போது அவர் கொடுக்கிற விளக்க உரை, எபிரேய மொழிக்கு அநேக விளக்க உரைகள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது அதனுடைய விளக்கங்களின் அடிப்படையில தான் தேவன் சொல்லியிருக்கிற அந்த சத்தியத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்க கூட அப்படித்தான் அந்த ஜேம்ஸ் ஸ்ட்ராங் அவர் சகோதரர் சொல்லியிருக்கும் போது, அந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் எபிரேய மொழியில விளக்கம் கொடுத்திருக்கிற அவர் சொல்லியிருக்கும் போது, அந்த வேதனை, தாவீது ராஜா சொல்ற வேதனைங்கிற வார்த்தையும் யாப்பேசினுடைய அம்மா சொல்ற துக்கம்ங்கிற வார்த்தையும் ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இதுக்கு ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா, இதுக்கு நம்ம அந்த அந்த ஒரே அர்த்தம் என்னவாக இருக்கும்னா, அதனுடைய முடிவு சாராம்சம், அந்த அர்த்தம், அந்த வசன வார்த்தையுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்னா, குற்ற உணர்வோடு கூடிய வழி, மனசுல குற்ற உணர்வு அதனால ஏற்படுகிற வழி. இது புரியுதுங்களா? குற்ற உணர்வோடு கூடிய வழினா ஏதாவது புரியுதுங்களா? குற்ற உணர்வுனா நம்ம ஏதாவது செய்யாத தப்பு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனசு என்ன பண்ண தெரியுங்களா, அது நம்ம செய்த தப்பு நம்முடைய நாம யாருக்கு செய்தோமோ அவர் மூலமா ஒரு நன்மையும் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இருக்கும் பாருங்க இந்த மனசுக்கு வழி, இப்படி பண்ணிட்டோமே, அப்படி வலிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ள வலிச்சுட்டே இருக்கும், குத்திட்டே இருக்கும். அது பேச்சு வழக்கில் நாம் சொல்லோம்னா எப்பவுமே குத்திக்கிட்டே இருக்குதுன்னு நாம் சொல்லுவோம். அந்த குற்ற உணர்வோட கூடிய ஒரு வழி, மனதுல குற்ற உணர்வோட கூடிய வழி, சரீரத்தில் இல்ல மனசுல, அப்பேற்பட்ட வழி இருந்துச்சா இந்த யாப்பேச அவங்க அம்மா பெற்றெடுக்கும் போது. அப்படி என்ன அவங்களுக்கு குற்ற உணர்வோட இந்த வழி இருந்துச்சுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பொதுவாக எடுத்துக்கலாம், ஒரு குழந்தையே ஒருத்தர் பெற்றெடுக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு வருதுன்னா, அது என்ன வித சம்பவத்தினாலும் அந்த குற்ற உணர்வு வர வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இது என்ன விதமான குற்ற உணர்வு அப்படின்னா, முழுமையாக அங்க வசனத்தில் தெளிவாக கொடுக்கல, இந்த குற்ற உணர்வு இல்லைன்னா வேதனை தரக்கூடிய அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, யாப்பேஸ் ஒரு சரியான முறையில அவங்க பெற்றெடுக்காததை குறிக்குது. அவ்வளவுதான், இதுக்கு சுருக்கமா விளக்கம் கொடுக்கும். யாப்பேஸ அவங்க அம்மா பெற்றெடுக்கும் போது ஒரு சரியான முறையில அவங்க பெற்றெடுக்காம மாதிரி தெரியுது இந்த வார்த்தையில. அப்படின்னா யாப்பேசனுடைய பிறப்பு அவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, அதுதான் அவங்களுக்கு மனசுல ஒரு வழியை ஏற்படுத்திட்டே இருக்குது, ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்குது யாப்பேச குறிச்சு. இதுதான் சரியான வார்த்தையா இருக்குமா? ஒருவேளை யாப்பேசனுடைய பிறப்பு குறிச்சு அவங்க அம்மா ரொம்ப வழியோட வருத்தப்பட்டிருக்கிறாங்களா, அவங்களுடைய மனசு குத்திட்டே இருந்திருக்குதா, அப்படின்னா யாப்பேசனுடைய பிறப்புல என்ன மர்மங்கள் இருந்திருக்கும், இல்லைன்னா என்ன காரியங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு ஒருவேளை நாம் யூகம் பண்ணணும்னா, அப்ப அந்த யூகத்தை உறுதிப்படுத்துறது, யூகமாக பேசுறது சத்தியம் இல்ல, அதை நாம் கவனிக்கணும், அதை நாம் கிரகிக்கலாம் இல்லைன்னா கற்பனை பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஆதாரம் வேதத்துல இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கணும். அப்படி நாம் இந்த கண்ணோட்டத்தோட அந்த வசனங்களை மீண்டுமாக நாம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அப்ப அங்க கொடுக்கிற விளக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, யாப்பேசனுடைய பிறப்பினுடைய காரியங்கள் கண்டுபிடிக்கணும் இல்ல நாம் தெரிந்து கொள்ளணும்னு விரும்பிட்டோம்னா, ஏன்னா அதுக்குள்ளதான் இருக்குது அவங்க அம்மாவுடைய துக்கம், அதை நாம் தெரிஞ்சுக்கலாம்னு விரும்பிட்டோம்னா, அவருடைய விண்ணப்பம், அவருடைய ஜபம் எப்படி பண்றார் அப்படிங்கிற அந்த ஜபத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஜபத்தில் அவர் சொல்ற வார்த்தைகளை நாம் புரிஞ்சுக்கலாம், அதுல நாம் புரிஞ்சிட்டு சொல்லலாம் அப்ப யாப்பேஸ் என்ன நிலையில தான் இருந்திருக்கிறாருங்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப படிங்க அவருடைய.
யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத
பாருங்களே, அவர் விண்ணப்பம் பண்றாரு. முதல் விண்ணப்பம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லைகளை பெரிசாக்குங்க. ரெண்டாவது,
உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருந்தும்
என்னை பாதுகாத்து வழிநடத்துங்க. ரெண்டாவது விண்ணப்பம். மூணாவது,
அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணப்பத்தை யாப்பேஸ் ஏறெடுக்கிறார், அதை கூட தேவன் அங்கீகரிக்கிறார்னா, அவர் ஏன் எல்லைகளை பெரிதாக்க சொல்லி தேவன்கிட்ட அந்த விண்ணப்பம் கேட்கணும்? யாப்பேஸ் ஏன் தேவன்கிட்ட என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்கள்னு சொல்லி கேட்டிருக்கணும், அப்படி கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாகவே அவர் நியாயப்படி சொத்துக்கு உரிமை கோர முடியாதவராக இருந்திருக்கிறார். புரியுதுங்களா?
அவருடைய அதாவது தகப்பன் வழியாகவோ இல்ல அவருடைய உரிமையான சொத்துக்களுக்கு இவர் உரிமை கோர முடியாதபடி இருந்திருக்கிறார். அப்படி உரிமை கோர முடியாதபடி இருந்ததுனாலதான் என்னுடைய எல்லையை நீங்க என்ன பண்ணுங்க பெருசாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது இந்த வார்த்தையில உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியும், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வார்த்தை நீங்க படிங்க. உமது கரம் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப யாபேஸ் வந்து யூதா வம்சத்துல வந்திருக்கிறாருன்னா உண்மையாகவே நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இவர் இருக்கிறாரு. அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளுக்கு கீழ்படிஞ்சிட்டாவே இவருக்கு என்ன கிடைக்கும்னா தேவன் சொல்லியிருக்கிற அந்த வாக்குறுதிகள் பாதுகாப்பு எல்லாம் இருக்கும், ஜீவன் உள்பட எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கரம் என்னை வழி நடத்தட்டும் இவர் யாபேஸ் கேட்கிறாருன்னா அந்த கேள்வி என்னவா இருக்குதுன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் கொஞ்சம் வெளியே இருந்திருக்கிறார். இந்த பிரமாணங்களுக்கெல்லாம் உட்பட்டவராக இல்லாம கொஞ்சம் வெளியே இருந்தது போல தோணுது இவருடைய முறை, அதாவது இவருடைய பிறப்பின் முறை சரியான ஒரு அங்கீகாரமானதாக இல்லாம கொஞ்சம் வெளியே இருந்திருக்கிற மாதிரி தெரியறதுனால அவங்க யாபேஸ் என்ன கேட்கிறாருன்னா என்னை நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வியும் கேட்கிறார், தேவ சமூகத்தில் வைக்கிறார். இன்னொரு மூன்றாவது அவருடைய விண்ணப்பம் என்னவாக இருக்குது நான் தொடர்ந்து படிங்க.
தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை,
இது மிக முக்கியமான ஆதாரம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாபேஸ் சொல்றாருன்னா இது ஒரு மிக முக்கியமான ஆதாரம். இந்த தீங்குங்கிற வார்த்தைக்கு தாவீது ராஜா வேதனைன்னு என்ன வார்த்தை பயன்படுத்தினாரோ எபிரேய வார்த்தை, அதே போல யாபேசனுடைய அம்மா என்ன துக்கம்னு சொல்ற இடத்துல என்ன வார்த்தை எழுதியிருக்கிறாங்களோ அதே வார்த்தை தான் இங்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அந்த இடத்துலயும் அதே வார்த்தை தான் வருது. அப்படின்னா யாபேஸ் இது ஏன் கேட்டிருக்கணும், அதுவும் என்ன மாதிரி கேட்கிறாருன்னு புரியுதுங்களா? அவங்க அம்மா எதனால இந்த வார்த்தை கேட்டாங்க, யாபேசனுடைய அம்மா எதனால இப்படி நான் துக்கத்தோடு அவரை பெற்றெடுத்தேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த மனசுல ஒரு குற்ற உணர்வு இருந்தது, குற்ற உணர்வோடு கூடிய வழி இருந்தது. இப்ப யாபேசுக்கும் என்ன இருக்குதுன்னா அதே போன்ற ஒரு குற்ற உணர்வு, குற்ற உணர்வோடு கூடிய வழி, அந்த வழியின் நிமித்தம் தான் இவரும் ஜெபம் பண்றார். அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே சரியாக ஒரு அங்கீகாரத்தின்படி பிறக்காத குழந்தைக்கு இந்த உலகம் மதிப்பு கொடுக்கறது இல்ல, மதிப்பு கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அவங்களை சரியா அவர் நடத்துறதும் கூட இல்ல. அவங்க என்னதான் ஒரு சில சூழ்நிலைகள் நல்லவங்களா இருந்துட்டாலும் அவர்களுடைய பிறப்பை குறித்து அநாகரிகமா பேசுறதுதான் உலக மனுஷருடைய வழக்கமாக இருக்கும். ஆனா யாபேஸ் இந்த குற்ற உணர்வோடு அப்படியே இருந்ததுனால, அவங்க அம்மாவுக்கு இருந்த குற்ற உணர்வு அப்படியே இவருக்கும் இருந்ததுனால அதை வெளிப்படுத்தி கேட்கிறார் தேவன்கிட்ட, அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. ஒருவேளை இந்த யாபேஸ் என்ன கேட்டிருக்கிறார்னா எனக்கு தொடர்ந்திருக்கிற அந்த ஒரு வருத்தம் அதை எடுத்து போடுங்க, இல்லைன்னா இது போல் நான் நடந்துக்காதபடி என்னை காப்பாற்றுங்க. ரெண்டுமே இந்த விண்ணப்பத்தில் அடங்கும். இப்படி கேட்டிருக்கிறார் யாபேசனுடைய ஜெபம். அவருடைய பிறப்பு குறித்து நாம் பார்க்கும்போது இந்த மூன்று ஆதாரங்கள் நாம் எடுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஆனாலும் இப்பேற்பட்ட மனுஷனுடைய ஜெபத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, அங்கீகரிச்சிருக்கிறார். மிக முக்கியமான விஷயமே அதான், தேவன் அங்கீகரிச்சிருக்கிறார். தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கும், யாபேசனுடைய பிறப்பு முறைகள் பற்றி கொஞ்சம் நம்ம வசனங்களில் பார்க்கும்போது இப்படி இருக்கும்போது, ஆனா அவருடைய ஜபத்தை தேவன் அங்கீகரிச்சிருக்கிறாரே, அப்ப தேவன் அங்கீகரிக்கும்படியா யாபேசனுடைய ஜபம் இருந்திருக்குது அப்படின்னா அதே வசனம் தான், வேற எங்கேயும் நாம் போக முடியாது. ஏன்னா இந்த வேத புஸ்தகத்தில் அவரை குறித்து அந்த இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது. மீண்டும் படிங்க யாபேஸ் பத்தி முதல்ல. அது முதலாவது
யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தார்.
என்ன அருமையான சாட்சி பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாபேஸ குறித்து அவருடைய பிறப்பை குறித்து சொல்றதுக்கு முன்பாக கொடுக்கப்படுகிற சாட்சி என்னன்னா, யாபேஸ் தன்னுடைய சகோதரர்கிட்ட எப்படி இருந்தாரா, கனம் மதிப்பு பெற்றவராக இருந்திருக்கிறார். அது எப்படி, இப்படி ஒரு குழந்தையாக அவர் பிறந்திருக்கும் போது எல்லாருடைய பார்வையிலையும் அவர் கேலியும் கிண்டலுக்கு ஆளாய்த்தான் இருக்கணும். ஆனா இங்க யாபேஸ் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா அப்படித்தான் பிறந்திருந்தாலும் ஆனா அவர் கனம் பெற்றவராக இருக்கிறார், மதிப்பு பெற்றவராக இருக்கிறார். மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக யாபேச பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார். யாபேச அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒழுங்குகளும் நல்ல நல்ல ஒரு குணலட்சணங்களும் இருந்ததாக இருந்ததுனாலதான் அவர் மதிப்பு பெற்றவராக இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, இவருடைய கடந்த கால வாழ்க்கையில இவருக்கு இருந்த அனுபவங்கள் எவ்வளவு இருந்திருக்கலாம், இவருடைய சூழ்நிலைகள் சரியா இல்லாம இருந்து கூட இருந்திருக்கலாம், ஆனா என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்துட்டாலும் ஆனா இவருடைய செயல்பாடுகள் நாம் பார்க்கும்போது எல்லா மனுஷருக்கும் முன்பாக கனமிக்க மனுஷனாக மற்ற சகோதரர்களை பார்க்கலாம் கனமிக்க மனுஷனாக ஒரு நல்ல பெயரை சம்பாதிச்சிருக்கிற மனுஷனாக இங்க யாப்பேஸ் இருந்திருக்கிறார்னா அவருடைய செயல்பாடுகள் எப்பேற்பட்டதாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அவருடைய வெளிப்புறமான செயல்பாடுகள் கூட எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கணும், அவருடைய பேச்சு நடத்தை எல்லாம் 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 எவ்வளவு உண்மையாக இருந்திருந்துச்சுன்னா இங்க வேதத்தில் அவரை கொடுத்து கொடுக்கப்படுகிற சாட்சி யாப்பேஸ் தன் சகோதரரில் கனம் பெற்றவனாக இருந்தான். அப்படின்னா யாப்பேச பற்றி எல்லா ஜனங்களும் எப்ப பேசினாலும் அவரை பற்றி ஒரு உயர்ந்த மதிப்பீட்டில் வச்சு பேசுற மாதிரி இருந்துச்சு அவருடைய அவருடைய செயல். இது பாருங்க, இது உண்மையாகவே உண்மையாகவே பொதுவாகவே நம்ம எடுத்துட்டோம்னா மனுஷர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மனுஷர்களுக்கு முன்பாக இப்ப ஒரு மனுஷருக்கு முன்பாக ஒரு நல்ல காரியம் நாம் செய்துட்டோம்னா உடனே நம்மளை ஒரு நல்ல குலம் உள்ளவர்கள் பாராட்டுவாங்களா? உடனே எல்லாம் பாராட்டு கிடைக்காது. அவர் என்ன நோக்கத்துக்காக அதை செய்தாரோ அப்படித்தான் இருக்கும். அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இன்னும் அதுவே நாம் சகிப்புத்தன்மையோடு தொடர்ந்து ஒரு நன்மைக்காகவே நாம் அதை செய்யும் பட்சத்துல அவங்களைத்தா பேசுறது சகிச்சு போய் இனிமேல நம்ம இப்படி பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவரு என்ன எவ்வளவு காரியங்கள் செய்துட்டாலும் ஆனா இவருடைய செயல்பாடுகள் நல்லதாகத்தான் இருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட நேருக்கு நேரா சொல்லினாலும் பின்னாடி யார்கிட்டயாவது ஒருத்தர் சொல்லுவாங்க. இந்த நல்ல பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா யாப்பேஸ் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரிடத்திலும் கனம் பெற்றவனா இருந்தான் அப்படிங்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது எவ்வளவு மேலான விஷயம் பாருங்க. அப்படி பேர் எடுக்கணும்னா அவருடைய நடத்தைகள் எவ்வளவு நாளா சரியாக இருந்திருக்கணும், எவ்வளவு மனுஷர்கள்கிட்ட அவர் நல்ல குணலட்சணங்கள் காட்டியிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாம் பார்க்கலாம். பார்த்துட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பைபிள்ல தேவனுடைய வார்த்தைகள்ல இதன் மூலமாக இந்த யாப்பேசனுடைய ஜபத்துல மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது இதன் மூலமாக நம்ம ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ மனுஷனுடைய சூழ்நிலை குறிச்சு அவருடைய செயல்பாடுகள் அதாவது நம்முடைய கடந்த கால செயல்பாடுகள் எதிர்காலத்தை பாதிக்கும். நம்முடைய கடந்த கால செயல்பாடுகள் எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னா புரியுதுங்களா? இப்ப நம்முடைய பிறந்த விதம் வளர்ந்த விதம் இதெல்லாம் நம்ம இருக்கிறது பார்த்துட்டோம்னா எதிர்காலத்தில் நம்ம எப்படி நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அவன் என்ன செய்வான், அவன் பிறப்பு எப்படி, அவன் என்ன செய்வான், அவன் குடும்ப சூழ்நிலை எப்படி, அவனுக்கு என்ன தெரியும், அவன் படிக்கல, அந்த அந்த சூழ்நிலை புரியுதுங்களா? அப்படி அந்த அந்த சூழ்நிலையை வச்சுட்டு எதிர்கால வாழ்க்கையை அப்படித்தான் ஆயிரும். ஒருவேளை இவர் ஆகலைனாலும் கொண்டு போய் ஆக்கி அங்க கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. கடந்த கால வாழ்க்கையை எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும். அப்படின்னா இந்த யாப்பேசனுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க தாய் வருத்தப்படக்கூடியதாக இருந்துச்சா அப்படின்னா அந்த குற்ற உள்ளவர்களோட இருந்தாங்கன்னா அப்ப அவருடைய பிறப்பு குறிச்சு இப்பேற்பட்ட விஷயங்கள் அங்க நடந்திருக்கும் போது அப்ப யாப்பேசனுடைய இந்த கடந்த கால வாழ்க்கையை நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா பின்னாடி அவர் எப்படிப்பட்டவராகத்தான் இருந்திருக்கணும்னா பேச்சு வழக்கில் பார்த்தோம்னா ஒரு மிகுந்த ஒரு அநாகரிக மிக்க மனுஷனாக அவர் இருந்திருக்கணும். ஆனா யாப்பேஸ் அப்படி இல்ல, சகோதரர்களுக்குள்ள கனம் பெற்ற மனுஷனாக இருந்தான் அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதன் மூலமாக கடந்த கால வாழ்க்கை முந்தி போனது இப்படிங்கிற சாக்கு போக்கெல்லாம் ஒரு மனுஷர் சொல்றது அது அவருடைய சுயமான எண்ணங்கள். ஒருவர் தான் செய்த தவற இருதயத்தில் எப்ப உணர்றாரோ உணர்ந்துட்டு அதுக்கு மன்னிப்பு தேடுறதோ அந்த மன்னிப்பு தேடுறதோட மட்டும் இல்ல அதே போல தவற வேற யாராவது செஞ்சுட்டு நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது நாம் அதை மன்னிக்கும் போதும் ஒன்னு செஞ்சதுக்கு மன்னிப்பு தேடுறோம் இன்னொன்னு அது மாதிரி யாராவது செஞ்சுட்டா அவங்கள மன்னிக்கிறோம். இந்த ரெண்டு குணலட்சணங்கள் இருந்தா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யாப்பேஸ் போல கடந்த கால வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கலாம் முடியாது. அது வேணா உலகம் சொல்லலாம், உலகம் வேணா சொல்லலாம், உலகம் எதையுமே தன்னுடைய சாதகத்துக்கு ஏற்றது மாதிரி பேசும், ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு கூட பேசும். ஆனா பாவம் தான் ஆபத்துங்கிறது தெரியாது அப்படித்தான் பேசியிருப்பாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதே போல கடந்த கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் ஒப்பிடுறதுனா அது நாம் மன்னிக்கிறதுலையும் நாம் மன்னிப்பு தேர்றதுலையும் பிறரை மன்னிக்கிறதுலையும் இருக்கு. இந்த சூழ்நிலை இருந்துட்டு யாப்பேஸ் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ரொம்ப தேவனுக்கு முன்பாக அந்த நல்ல உன்னதமான மேலான குணலட்சணங்களோட இருந்துட்டு தேவனுக்கு முன்னாடி அவர் ஜபம் பண்ணியிருக்கிறார். அந்த ஜபத்தை தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அங்கீகரிச்சிருக்கிறார். ரெண்டே வார்த்தை ஜபம், அந்த ரெண்டு வார்த்தை ஜபத்தை தேவன் விண்ணப்பத்தை கேட்டறிஞ்சாமே இருக்கிருப்பாருங்களே, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். ரெண்டு மூணு வார்த்தை தான் படிக்கிறோம், அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டறிஞ்சினார்னா அப்ப அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும், அவருடைய ஜபம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கைகளின் பொறுத்து நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆமா, அதிர்ச்சிதான். நம்முடைய நடைமுறை வாழ்க்கை, நாம் எப்படி பேசுறோம், எப்படி நடக்கிறோம், என்ன மாதிரி சிந்திக்கிறோம், என்ன மாதிரி செயல்படுகிறோம், இப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கை இருக்கு தெரியுங்களா. இந்த நடைமுறை வாழ்க்கைகளை பொறுத்து தான் தேவன் கிட்ட நாம் ஏறெடுக்கிற ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் நல்லா ஜெபம் பண்றோம், இலக்கண குறைவில்லாம சுத்த தமிழ்ல அழகான அடுக்குமொழி வார்த்தைகளா வச்சு, எல்லா இடங்களிலையும் பைபிளுடைய வசனங்களவே வச்சு, அவர் சொல்லியிருக்கிற வாக்கு திட்டங்களே வச்சு அப்படியே நாம் ஜெபம் பண்றோம். ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி அழகா எல்லாருக்கும் முன்பாக ஜெபம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு என்னுடைய செயல்பாடுகள் சரியில்லாம இருந்துச்சுன்னா இந்த ஜெபம் எப்படி அங்கீகரிக்கப்படும்? என்னுடைய செயல்பாடுகள், நான் பண்ணின ஜெபத்துக்கும் நான் பேச வெளியே போய் பேசுற விஷயமும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தா தேவன் எப்படி அங்கீகரிப்பா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய ஜெபங்கள்ல அநேக முறை நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், தேவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா அந்த விண்ணப்பங்கள்ல தேவன் அந்த விண்ணப்பங்களுடைய வார்த்தைகளை பார்க்கறதுக்கு முன்பாக நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்குது முதல்ல அதை பார்க்கிறாராம். நாம் எப்படி செயல்படுறோம்? ஜபத்துக்கு ஏற்றது போல நம்முடைய செயல்பாடுகள் இருக்குதா? ஒருவேளை நடக்கிறதுக்கு முடியலனா கூட அவளால் முயற்சிகளையாக நாம் இருக்கிறோமா? அது மிக முக்கியம், மிக முக்கியம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம், நாம் எவ்வளவு ஜபம் பண்ணியிருப்போம், எவ்வளவு ஜபங்களை தேவன் அங்கீகரிச்சிருப்பார், எவ்வளவு ஜபங்களுக்கு தேவன் கிட்ட கிருபை வாங்கியிருக்கிறோம். ஆனா கிருபை தான் வாங்கியிருக்கிறோம், அது மட்டும் உண்மை. ஆனா நம்முடைய ஜபங்கள் எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அப்படி நாம் கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்தோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயமே நம்ம நியாயத்திற்கும் நம்முடைய நடைமுறைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் தேவன் கூட அவர் மிகுந்த கிருபையாக நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரிச்சிருப்பார். யாப்பேசினுடைய ஜபத்திலே பார்க்கும்போது அவருடைய நடைமுறைகள் பழைய குற்றமான வாழ்க்கையை குறித்து அவர் சாக்குப்போக்கு சொல்லல, அது சரியில்லை, நான் என்னுடைய சூழ்நிலை எப்படி, நான் இப்படி இருந்துட்டேன் அதனாலதான் இப்படி அப்படின்னு அவர் சாக்குப்போக்கு சொல்லல. மாறாக அவர் அந்த தெய்வீக குணலட்சணங்களை வளர்த்துக்கிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம், இல்ல திகிலா கூட இருக்கலாம். நம்முடைய ஜபங்கள் எவ்வளவு தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒருவேளை நமக்கு தெரியலையா? உட்காந்து நமக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய ஜபங்கள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும்படியாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில, நடைமுறை பெருசு 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 இல்லை, நடைமுறை வாழ்க்கையில நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எந்த அளவுக்கு வசனத்துக்கு ஏற்றபடி இருந்துச்சு, இல்லைன்னா எந்த அளவுக்கு தேவன் பிரியப்படுற மாதிரி இருந்துச்சு, இதுல எந்த அளவுக்கு மனசரை பிரியப்படுத்துற மாதிரி பேசி நடந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையாகவே அந்தரங்க விஷயங்கள்லையும் கூட தேவனுக்கு உண்மையாக நாம் செயல்பட்டிருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கை மிக மிக ஒழுங்கு அவசியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஒழுங்கின்படிதான் தேவன் நம்முடைய ஜபங்களையும் கூட அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்தை யாப்பேசனுடைய ஜபத்துல நாம் பார்க்கிறோம். இப்ப இதுல இருந்த ஆவிக்குரிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படின்னா இப்ப யாப்பேஸ் செய்த விண்ணப்பம், அதாவது அந்த குணம், அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கை இதெல்லாம் சீர்படுத்தினதாக இருக்கணும். அதற்கு பின்பாக நாம் தேவன் கிட்ட விண்ணப்பம் கேட்கலாம். யாப்பேசனுடைய விண்ணப்பம் போல அவர் என்ன மாதிரி கேட்டாரோ அவைகளை நமக்கு எடுத்து பொருத்தி பார்க்கலாம். யாப்பேஸ் செய்த வேண்டுகோள் விண்ணப்பத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்றார் படிங்க?
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு.
முதல் வார்த்தை தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி. இது யாப்பேஸ் கேட்டார். யாப்பேஸ் ஏன் கேட்டார், அவருடைய சூழ்நிலை என்ன, அவளை நாம் பார்த்துட்டோம். இப்போ நாம கூப்பிடுவோம், நாம் தேவன்கிட்ட கேட்போம், தேவனே என்னுடைய எல்லைகளை பெருசாக்குங்க. இந்த விண்ணப்பத்தை அவருக்கு முன்னாடி வைக்கலாம். சரி, எந்த எல்லையிலும் தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப நம்ம என்ன பதில் சொல்லலாம்? உனக்கு எந்த எல்லையப்பா நாம் பெருசாக்கி தரணும் அப்படின்னு கேட்டார்னா நாம் என்ன சொல்லலாம்? சரியான பதில் கூடாது. தேவனை அறிகிற அறிவு தான். ஒருவேளை நாம் ஒரு ரெண்டு பில்டிங் ஆயிடுச்சு ஆண்டவரே, மூணாவது பில்டிங்க்கு மட்டும்தான் இன்னும் செங்கல் சிமெண்ட் விலை இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு பெருசாக்கி கொடுங்க அப்படி கேட்கலாமா? இல்ல வேற ஏதாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இந்த உலகம் சார்ந்த என்ன மாதிரி விண்ணப்பங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு இடத்தையும் சேர்த்து கேட்கிற மாதிரி என்னுடைய எல்லை என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, வீடு இருக்கிற இடம் பக்கத்துல தோட்டம் பெருசா போடலாம் இருக்கேன், கேட்கலாமா? இவைகள் இல்ல. சகோதரி ஆரம்பத்திலே வார்த்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தேவனை அறிகிற அறிவுல பெருசாக்குங்க. அது கூட சரியான வார்த்தை தான். ஆனா அப்போ சிலர் பவுல் இங்க என்ன பெருசாக்குங்கன்னா என்ன சொல்றாருன்னு நீங்க வசனம் படிங்க. கொரிந்தியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு கொரிந்தியர் 6:11-13 வரைக்கும் படிங்க. ரெண்டு கொரிந்தியர் 6.
கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாயிருங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனுக்குளம் ஆதாமினுடைய மீறுதலின் விளைவாக பின்னோக்கி போயிடுச்சு. ஆனா இந்த பின்னோக்கி போன மனுக்குளம் மீண்டுமாக தேவ சமூகத்தில் முன்னோக்கி வரும்படியாக தேவன் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். அவருடைய குமாரன் மூலமாக, அவருடைய குமாரன் மூலம் பண்ணியிருக்கிற இந்த ஒரு புத்திர சுவீகார பாக்கியத்தை ஏற்றுட்டு அவரை அப்பா பிதாவின்னு தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற பரிசும் கூட நிச்சயம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி நிச்சயம் பண்ணி வச்சிருக்கும் போது இதுதான் நமக்கு முன்பாக தெரியுது, அந்த பிரமாண்டமான தெய்வீக திட்டமாக இருக்குது, நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப நம்முடைய விண்ணப்பங்கள் என்னவாகதான் இருக்கலாம்னா, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்கள்னா அது இருதய சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால அப்போஸ்தலர் பவுல் சொல்ற இந்த வார்த்தையை நாம் எடுத்து பார்க்கிறோம். அங்க அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் நீங்க கொஞ்சம் நிதானமாக படிங்க.
கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆமா, இங்க அப்போஸ்தலர் பவுல் இருதயத்தை பெருசாக்குற விஷயம் பத்தி பேசுறார். அதாவது நாங்க எப்படி வெளிப்படையாக இருக்கிறோமோ அதே போல கொரிந்தியரே நீங்க கூட வெளிப்படையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் இங்க சொல்ற வார்த்தைகள் நான் பாக்குறோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்ற இந்த வார்த்தைகளை நாம இங்கேயே எடுக்கிறோம். எல்லைகளை பெரிதாக்குங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கேயே நாம் எடுக்கிறோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே நமக்கு கூட எல்லை பெரிதாக்கப்படணும். எதுல அப்படின்னா, நம்முடைய இருதயமும் நம்முடைய இருதயம் கூட பெரிதாக்கப்படணும். அப்படின்னா இருதய பெரிதாக்கப்படணும்னா, பாருங்க, அவர் ஒரு தாராள மனசு இல்லைனா பெருந்தன்மையான மனசு, அதுவும் இன்னும் கூட நம்ம ஆழமாக சொல்லணும்னா ஒளிவு மறைவு இல்லாத மனசு, எந்த விதமான ஒளிவும் எந்த விதமான மறைவும் இல்லாத, இல்லைன்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணும்னா கல்லங்கவடம் இல்லாத ஒரு மனசு. அப்படிப்பட்ட மனசு நமக்கு வேணும். அந்த மனசுல நாம என்ன பண்ணணும்னா வளரணும். ஒளிவு மறைவு இல்லாத அந்த மனசுல எங்களுடைய இருதயம் இருக்கணும். இந்த இருதயத்தின் எல்லையை நீங்க என்ன பண்ணுங்க, பெருசாக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, உண்மையாகவே ஒரு புது சிருஷ்டிக்கு இது அவசியம் தேவை. ஏன்னா புது சிருஷ்டியினுடைய நோக்கம் இலக்கு நாம் பார்த்தோம்னா குமாரராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலை அடையிறது. அதாவது தேவன் தனக்கு மாத்திரமே வச்சிருந்ததும் தனக்கு தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்ததுமான அந்த திவ்ய சுபாவத்தை தரிச்சு கொள்றது. அப்படின்னா இதுக்கு அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் என்ன கொடுத்திருக்கிறார்னா, நான் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். குமாரனா இருந்தாலும் அவருக்கு அந்த நியமம் கொடுத்தார். பட்ட பாடுகளின் மூலமாகத்தான் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடிஞ்சு. இப்ப நாம இங்க கேட்டு பார்க்கலாம், அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் கிட்ட புது சிஷ்யா இருக்கிற நாம் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி கேட்டோம் அப்படின்னா, இந்த கேள்வியினுடைய மிக முக்கியமான தாற்பயம் இல்லைன்னா சாராம்சம், நம்முடைய இருதயங்கள் பெருசாகணும். எந்த அளவுக்கு பெருசாகணும் அப்படின்னா, இது தேவன் ஒரு இடத்துல வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறபடி நம்முடைய இருதயம் பெருசாகணும். தேவன் எந்த இடத்துல வெளிப்படுத்தினார், பிதாவானவர் தம்மில்தானே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில்தானே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். எப்படி இது, பிதாவான தேவன் தம்மில்தானே ஜீவனுள்ளவர், அது சரி, அவர் மாத்திரம்தான் ஜீவனுக்கெல்லாம் அதிபதி, ஜீவனுக்கெல்லாம் ஊற்று, அவர்கிட்ட மாத்திரம்தான் ஜீவ ஊற்றுகள் இருந்து புறப்படுது. இப்பேற்பட்டவர் பிதாவாகிய தேவன். ஆனா இவருக்கு முன்பாக எப்போதும் எந்த காலத்திலும் எப்போதும் எதுவும் நிகரே இல்லை, முன்பாக எதுவும் நிக்கவே முடியாது. இவருக்கு கீழே எந்த பெரிய சிருஷ்டியாக இருந்தாலும் சரி, குமாரனாக இருந்தாலும் சரி, இவருக்கு அடுத்து தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எல்லையை பெரிதாக்கும்படி நாம் கேட்கிறோமே, நம்ம அப்பாட்ட கேட்கிறோமே, ஆனா அவருடைய இருதயம், அவருடைய இருதயத்தின் எல்லை எவ்வளவு பெருசுனா, அவருக்கு முன்பாக மற்ற எல்லாமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, குமாரன் உள்பட அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர் தான். ஆனா அந்த குமாரனை இவர் என்ன மாதிரி என்ன வச்சிருந்தா தெரியுங்களா, நான் இருக்கிற அந்த உன்னத நிலைக்கு என்னுடைய குமாரன் உயர்த்தப்படணும், என்னுடைய ஒரே பேரான குமாரன், என்னுடைய ஒரே சிருஷ்டி, முழு சிருஷ்டி இன்னும் நாம் சொல்ல போயிட்டேன்னா, அதாவது நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே சிருஷ்டி அந்த குமாரனாகிய கிறிஸ்து எங்க உயர்த்தப்படணும்னா, நான் எந்த நிலையில இருக்கிறேனோ அவர் எந்த நிலையில இருக்கிறாரு, அழியாமை திவ்ய சுபாவம் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். எந்த காலத்திலும் அவருக்கு மரணமே இல்லை. அப்பேற்பட்ட உன்னதமான மேலான நிலையில இருக்கிறார். அந்த நிலைமைக்கு வேறொருத்தரை கொண்டு வரணும், இல்லைன்னா அவருக்கு கீழாக அவருக்கு அடுத்ததாக ஒருத்தருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்கிற எந்தவித கண்டிஷனும் அவருக்கு இல்லை. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அந்த நிலைமைக்கு வரணும். அப்ப அந்த நிலைமைக்கு அவர் வரணும்னா அவரை உயர்த்தணும். அவரை உயர்த்தணும்னா அவருடைய நீதி இருக்குது. அவருடைய நீதி இருக்குன்னா அந்த நீதியை நிறைவேற்றணும். அந்த நீதியை நிறைவேற்றணும்னா மீறுதலுக்கான காலங்கள் இருக்கணும். மீறுதலுக்கான காலங்களுக்குள்ள போய் தேவகுமாரன் அந்த நீதியை நிறைவேற்றி ஜெயம் கொண்டவராக வரணும். அப்படி ஜெயம் கொண்டவராக வரும்போது அப்ப நான் என் நீதியின்படி செயல்பட்டு அவருக்கு கொடுப்பேன் அந்த மேலான ஆசீர்வாதம். நான் என்ன நிலையில இருக்கிறனோ அதே நிலையை என்னுடைய குமாரனுக்கும் கொடுப்பேன். குமாரனுக்கு கொடுக்கணும்னா அப்ப இவருக்காக அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்படணும். சகலமும் சிருஷ்டிக்கப்படணும். இவ்வளவு வேலைகளும் இந்த வேலைகளினுடைய மிக முக்கிய நோக்கமே குமாரன் உயர்த்தப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு என்ன மாதிரி அழைச்சிருக்கிறார் எடுத்திருக்கிறான்னு பாருங்க. தான் இருக்கிற அந்த மகத்துவம், வேற யாருக்குமே இல்லாத அந்த திவ்ய சுபாவம் தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்கப்படணும். அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வரணும். அது தன்னுடைய சிருஷ்டிக்கு கொடுக்கப்படணும். இது தேவன் வெளிப்படுத்தினார். பெரிய மனசை வெளிப்படுத்தினார். குமாரன் கூட அப்படித்தான் வெளிப்படுத்தினார். பெரிய மனசு வெளிப்படுத்தினார். எந்த அளவுக்கு பெரிய மனசு வெளிப்படுத்தினார்னா, இந்த பாவ சிருஷ்டிகளுக்காக தன்னுடைய ஜீவனவே பலியாக தந்தார். இந்த விழுந்து போன மனுக்குலத்துக்காக பரிபூர்ணமா வந்துட்ட கிறிஸ்து இயேசு, பாவமே இல்லாத இயேசு, பரிசுத்தராகிய இயேசு தன்னுடைய ஜீவனவே பலியாக தந்தார். பெரிய மனசு, ஆகாத போகாததுக்காக முழுமையானது பலி கொடுத்தார். தன்னுடைய ஜீவனவே எவ்வளவு பெரிய மனசு. சரிசமமா இருந்தா கொடுக்கறதுக்கு ஏதாவது நம்ம சரி பரவாயில்ல ஈக்குவல் தலை கொடுக்கலாம் சொல்லலாம். ஆனா கிறிஸ்து இயேசு கொடுத்த விலைக்கிறைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எவ்வளவு பெருசு. அந்த விலைக்கிறைய மாத்திரம் இல்லைன்னா மனுக்குலத்துடைய நிலை ஒரு ஒரு செகண்ட் மாத்திரம் சிந்திச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்கு பாருங்க. அப்பாட்ட பார்த்த அந்த படிப்பினைய அந்த மனசை கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்தினார். சரி, இதெல்லாம் அடுத்த நிலையில இப்ப நமக்கும் அந்த வாய்ப்புல தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இப்ப அதனாலதான் நாம் கேட்கிறோம், அப்பா உங்களுடைய இருதயம் எவ்வளவு பெருசா இருக்குது, உங்க குமாரன் மூலமாக வெளிப்படுத்தின அன்பின் இருதயம் அது எவ்வளவு பெருசா இருக்குது. அதே போல எங்களுக்கும் எங்களுடைய இருதயமும் அது பெருசாகணும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏன்னா இங்க எங்களுடைய இருதயம் எப்படித்தான் இருக்குதுன்னா, காலாகட்டத்திலிருந்து சுருங்கி 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 சின்னதா போச்சு. இது பெருசாகணும், உடனே முடியாது. இது என்ன பண்ணுங்க நீங்க இல்லைய, எங்களுடைய இருதயத்தில் அந்த பெருந்தன்மை, தேவன்கிட்ட இருக்கிற அந்த தாராள குணம், பெருந்தனம். நம்ம பேச்சுக்கள சொல்லணும்னா ரொம்ப பெரிய மனசு அவருக்கு சொல்ல தெரியுங்களா, அந்த பெரிய மனசு, அப்பா கிட்ட இருந்த பெரிய மனசு, ஆண்டவர்கிட்ட இருந்த பெரிய மனசு இங்கேயும் வரணும். அது கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. ஏன்னா இங்க இருக்கிறது பூரா சுயம்தான் இருக்குது. எங்க திரும்பி போனாலும் கொண்டு போய் அங்கத்தான் நிக்குது. எனக்கு நானு என்னது இதுலதான் நிக்குது. இது இல்லாம அந்த பெரிய மனசு வரணும். அந்த பெரிய மனசு வர்றதுக்கு நீங்க தயவு செய்யுங்க. என்னால அந்த பெரிய மனசை உருவாக்க முடியாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களாலேயே அந்த பெரிய மனசை கொண்டு வர முடியாது. நீங்க உங்க குமாரன் மூலம் இந்த மனசை பெருசுப்படுத்துங்க, எங்களுடைய எல்லையை விரிவுபடுத்துங்க, பெருசாக்குங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு உண்மையாகவே வளர செய்யறதோ பெருசாக்கப்பட வேண்டியதோ நம்முடைய இருதயம் தான். அந்த தாராள மனசு, இதுல பெரிய மனசு ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் வேணும். ஒவ்வொரு பரிசுத்தவானாகிய நமக்கு அந்த பெரிய மனசு, தாராள மனசு மாத்திரம் இருந்துட்டா எங்க வாதம் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, யாபேஸ் பாத்தீங்களா, யாபேஸ் எப்படி இருக்கா பாத்தீங்களா, யாபேஸ் எப்படி இருந்தா இப்படி சொல்றது போல, அன்னைக்கு சொல்லிக்கிட்டது போல நம்மையும் பார்த்து சொல்லுவாங்க. தேவன் பாத்தீங்களா எவ்வளவு பெரியவர், அவருக்கு யாரையும் ஒப்பிடவே முடியாது. கர்த்தர் பாத்தீங்களா தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார், எப்பேற்பட்ட நிலையில கொடுத்தார், அவருக்கு முன்பாக நம்ம யாரையும் ஒப்பிட முடியாது. ஆனால் மன சகோதர சகோதரிகளே, அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற நாம் கேட்க வேண்டிய விண்ணப்பம், நமக்கு பெரிசாக்கப்பட வேண்டியது அந்த பரிசுத்தமான பெரிய மனசு, பெரிய இருதயம், சுத்த மனசு. என்ன சொல்லிட்டோம்ல, வெள்ளை மனசு, குறுகின எண்ணம் இல்ல, விரிந்த பரந்த எண்ணம். யார் மேலேனா எல்லாருக்கும் இல்லையும், தேவனுடைய சிருஷ்டியா இருக்கிற எல்லா மனுஷர் மேலையும், முதலாவது தேவனுடைய வீட்டில், அடுத்ததாக நம்மை சுற்றி இருக்கிற சகல மனுஷர் மேலையும் இந்த எண்ணம் பெரிசாக இருந்துச்சுன்னா அது எவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கும், அதைத்தான் இங்க நம்ம அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் யாபேஸ் கேட்ட விண்ணப்பத்தில் பெரிதாக்கப்பட வேண்டியது நம்முடைய இருதயம். இன்னொரு விஷயம் பார்க்கலாம், யாபேஸ் பெரிதாக்கப்பட வேண்டிய என்னுடைய எண்ணெயை பெருசு பண்ணுங்க கேட்டதுல இன்னொன்று நம்முடைய சூழ்நிலை கேட்கபடி நாம் இன்னைக்கு எடுத்துக்கலாம். அது என்ன தெரியுங்களா, இப்ப ஒவ்வொரு புது சிருஷ்டியும் யாரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டியவங்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டியவங்களாக இருக்கிறோம், கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சகல விஷயத்திலையும் அவரை நாம் பார்த்தோம்னா நாம் பிழைச்சுக்க முடியும். இப்ப நாம் தேவன்கிட்ட கேட்கலாம், தேவனே எங்களுடைய எண்ணெயை பெருசாக்குங்க, எதுல எந்த விஷயத்திலையும் எங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுல அதுல எங்களுடைய பார்வையை பெருசாக்குங்க, எங்களுடைய பார்க்கும் திறனை பெருசாக்குங்க, எங்களுடைய பார்வையின் எல்லையை பெருசாக்குங்க. அப்படின்னா எங்க ஆண்டவரை பற்றி பார்க்கிற பார்வையில எங்களுடைய எல்லை பெருசாக்குங்க. அதுல நம்ம ஆண்டவரை பற்றி எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்கிற எல்லையை பெருசுப்படுத்துங்க அவர்கிட்ட கேட்கலாம். உதாரணம் சொல்லலாம், ஆரம்பத்தில் நாம கூட இங்க இருந்தபோது எப்படிப்பட்ட மனுஷனா தான் இருந்தோம், ஏதோ ஒரு சூழ்நிலை விக்கிரகாராதனைக்காரனா தான் இருந்தோம். அன்னைக்கு நாம் எல்லாருமே எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம், எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி சொல்லப்படுகிற 10, 20, 30 சாதிகள்ல ஒண்ணுதான் இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் நமக்கு என்ன இருந்துச்சு, அப்படித்தான இருந்துச்சு, எல்லாரும் அப்படித்தான் நினைச்சோம். எல்லா சாமியுமே ஒரே சாமி தான், இந்த உயர்ந்த கொள்கை அது நம்ம பார்வையில, மனுஷனுடைய பார்வையில உன்னத கொள்கை, எம் மதமும் சம்மதம், எல்லாரும் ஒரே சாமி அப்படின்னு சொல்லிட்டு 23 சாமிக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவை வச்சிருப்பாங்க. புத்தன், இயேசு, காந்தி எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு அந்த பொதுவான குணலட்சணம். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு சுயநலம் அறியாம இருக்குது பாருங்க. ஆனா அதுல தான் நாம இருந்த ஆரம்பத்துல பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்கு 10 கடவுள்ல ஒரு கடவுளா, 11வது கடவுளா தான் தெரிஞ்சார் அப்படி இருந்துச்சு. அப்ப பொதுவா நம்ம இங்கேயும் போய்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலும் கும்பிட்டுக்கலாம், மற்ற விக்கிரகங்களை பார்த்தாலும் கும்பிட்டுக்கலாம். இதுதான் மனுஷனுடைய நம்முடைய முன்னைய நிலை. நான் என்னைய குறித்து சொல்றேன் வச்சுக்கோங்க, நம்முடைய முன்னைய நிலை அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இந்த சூழ்நிலையில காலம் போக 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 அந்த வழிபாட்டில் போய்கிட்டே இருக்கும்போது, ஆமா நம்ம தினமும் தான் கும்பிட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம பார்க்கிற எல்லா சாமியை விட இந்த சாமிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதே. என்ன வித்தியாசம், எல்லா சாமியுமே கத்தி வச்சிருக்குது, ஈட்டி வச்சிருக்குது, அறிவாள் வச்சிருக்குது, வேல்கம்பு வச்சிருக்குது, பயங்கரமா கண்ணு நாக்கலா பெரிசா காட்டிட்டு இருக்குது. ஆனா இந்த சாமி மட்டும் அடி வாங்கின சாமியா இருக்குதே, ஆணியில் அடிச்சு ரத்தம்லாம் ஒழுங்கின சாமியா இருக்குதே. இந்த சாமிக்கு மட்டும் ஏன், இந்த சாமிக்கு மட்டும் பவர் குறைஞ்சு போச்சா, மற்ற சாமிகள் எவ்வளவு தைரியமா கம்பீரமா இருக்குது, ஆனா இந்த சாமி மட்டும் இப்படி இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ற இந்த சாமியை ஏன் இப்படிலாம் அடிச்சாங்கன்னா, அப்ப பைபிள்ல இருந்து வசனங்கள் ஒரு சில வார்த்தைகள். இப்ப நம்ம இந்த எண்ணெய் கொஞ்சம் டெவலப் ஆகுது, 10 கடவுள்ல ஒரு கடவுளா இருந்த எண்ணெய் கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் டெவலப் ஆகுது. என்ன டெவலப் ஆகுதுன்னா, அவரு உலகத்துக்காகவே தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்துட்டாரு. அவருடைய அவரு கடவுளா இருந்தவர், பொது அப்ப வந்து பிதாக்க மரங்களும் தெரியாது, கடவுளா இருந்தவர், அவரு எல்லா ஜனங்களுக்காகவும் ஜீவனவே கொடுத்தார், எல்லா ஜனங்களுக்காகவும் ஜீவனே கொடுத்தாரா. அப்ப அவருக்கு எல்லா வல்லமையும் இருந்து இந்த ஜனங்களுக்காண்டு காப்பாற்றுறதுக்காக ஜீவனே கொடுத்தாரா. அப்ப உண்மையிலேயே அந்த கடவுளுக்கு நல்ல பெரிய மனசு இரக்கம் நிறைய இருந்திருக்குப்பா. ஆனா மத்த சாமியெல்லாம் கொல்லணும்னு போடுது, ஆனா இந்த சாமி மட்டும் காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இல்லை, கிறிஸ்துவை பத்தி கொஞ்சம் டெவலப் ஆகுது, மற்ற சாமிகள் மேல இருந்த மதிப்பு குறைஞ்சு கிறிஸ்துவின் மேல கொஞ்சம் டெவலப் ஆகுது. அது மாத்திரம் இல்ல, ஆமா ஏன் அவரு போய் இப்படி சில பேர் அடிபடணும், அவருக்கு நினைச்சுள்ள எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல மாத்திட்டு போக வேண்டியதானே, ஏன் அவர் அடிபடணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன எதுனே தெரியாம இந்த கேள்வியோடவே இப்போ அங்க இருந்து எங்க வந்துட்டோம்னா, கிறிஸ்துவை பற்றிய அறிவுக்குள்ள கொஞ்சம் வந்துட்டோம், உள்ள பைபிள் படிக்க, ஜபக்கூட்டங்கள்ல கலந்துக்க, வேலைகள்ல கலந்துக்க, இவ்வளவு வந்துட்டோம். அத வேற என்ன கலந்துகிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், கூட்டங்கள்ல பிரேயர் நடக்குது, கை தட்டு ஆட்டம் பாட்டம் எல்லாம் சந்தோஷமா நடக்குது, கூட்டத்தோட கூட்டமா நம்ம நின்று கை தட்டி இருக்கிறோம், பேசி குளக்குழந்தான் பேசி தீத்து இருக்கிறோம், எல்லாம் இருக்குது, எல்லாம் போயிட்டே இருக்குது. அந்த எல்லை கொஞ்சம் பெருசாக்கப்பட்டது அப்படியே இருக்குது. ஆனாலும் ஒரு சிந்தனை, இப்படிலாம் ஏன் இருக்குது, கடவுள் இப்படிலாம் செய்ய சொல்லியிருக்கிறாரா, அவர் ஏன் வந்து அவரா வந்து இப்படி தமிழே அடிக்க கொடுக்கணும், இந்த கேள்வி வருது. அப்ப அவங்க சொன்ன அந்த வேதத்தில் எடுத்து படிச்சு பார்த்தா அவருடைய அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்லிட்டே வந்துட்டே இருக்கிறாரு, அவருடைய பலியான விஷயமும் வித்தியாசமா இருக்கு. இப்ப நம்முடைய எண்ணம் என்னவாகுதுன்னா, கிறிஸ்துவை பற்றி இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது, அவர் ஏன் நமக்காக பலியாகணும், பலியாகிறதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் டெவலப் ஆகுது கிறிஸ்துவ பத்தி தேடி படிச்சோம்னா, அவர் ஆதாமுக்கு சரிசமமான விளக்கிரையும் கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்டுக்கிட்டார். இப்ப பார்த்தா கிறிஸ்துவை பற்றி நம்முடைய பார்வை இன்னும் நல்லா பெருசா டெவலப்பா வந்து நிக்குது. கர்த்தர் இயேசுங்கிறவர் இவர் இப்ப ஏற்பட்டவரா? அப்ப ஏற்பட்ட நிலையில இருந்து இந்த நிலைக்கு வந்தவரா? அவர் பார்க்கும் போதே இப்ப வித்தியாசமா இருக்கு, எவ்வளவு நல்ல கடவுளா இருந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேத வசனத்துக்குள்ள உள்ள படிக்க 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 என்ன ஆகுதுன்னா, நானே என்னை பாக்குறீங்களே, நானே அனுப்பப்பட்டவர், என்னை அனுப்புனவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருதான் பெரியவர். அப்ப இவரை காட்டிலும் இன்னொருத்தர் பெரியவரா இருக்கிறார்னா, அப்ப அவரு எப்ப ஏற்பட்டவரா இருக்கிறார்? இந்த குமாரனவே இப்படி நல்ல பிள்ளையவே அடிக்க கொடுத்திருக்கிறார்னா, அப்ப அந்த தகப்பன் எவ்வளவு நல்லவராட்டா இருக்கணும். இப்ப டெவலப் ஆகுது இன்னும் கொஞ்சம் பெருசு, கிறிஸ்துவை பற்றி அவர் அடையாளம் கட்டின அப்பாவை பத்தி டெவலப் ஆகுது. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு திட்டங்களை நமக்காக அந்த மனுஷருக்காக செய்யணும் அப்படின்னா தான் புரியுது. ஏற்ற காலத்தில் விளங்கின தீர்க்க தரிசனங்களின் மூலமாக, அநாதி காலங்களுக்கு மறைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இப்பதான் டெவலப் ஆகுது. நீங்க மேலான அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, வானத்தின் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப டெவலப் இன்னும் பெருசாக இருக்கு. கிறிஸ்துவை பற்றி வானத்தின் நட்சத்திரம் போலவா இன்னும் ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, அந்த வசனங்களில் தேடி சத்தியத்தை நாம் கேள்விப்பட அதுல ஒருத்தராகும்படிதான் நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லும் போது, அப்பா தலையே சுத்திர மாதிரி பெருசா ஆயிடுச்சு. கிறிஸ்துவை பத்தி எப்பேற்பட்ட ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறார் இவரு, இப்பேற்பட்ட ரட்சிப்பை கொண்டு வந்து தன்னுடைய ஜீவனமே பலியாக கொடுத்த இவரைத்தான் அடிச்சு கொண்டுட்டு 23 கடவுள்ல இன்னொரு கடவுளா இவரை வச்சாங்களா? இவர் எவ்வளவு மேலானவராக இருக்கிறாரு கிறிஸ்து இயேசு, இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு. இவர் சொல்ற பிதாவாகிய தேவன் இன்னும் அவர் பெரிய நல்லவராகவும் பூரண சர்க்குலராகவும் இருக்கிறாரு. டெவலப் ஆகுது, டெவலப் ஆகுது. அப்ப என்ன செய்வாங்க? உள்ள தொடர்ந்து படிச்சா இது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து அவரோட கூட பாடுபடுங்க, உடன்படிக்கை பண்ணி அவரோட கூட ஆளுகையும் செய்வீங்க. இன்னும் தூக்கி வாரி போடுது. ஆளுகையா? ராஜாக்களா? நம்ம கிடந்த நிலை எங்க? இவர் என்ன சொல்றாரு? ஆளுகை செய்யணும்னாலும் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி உங்களுக்கு அருள் செய்வேன் வேற சொல்றாரு. இவ்வளவு பெரிய கடவுளா? அதாவது கிறிஸ்து இயேசு இப்பேற்பட்டவரா? இன்னும் நல்லா டெவலப் ஆயிட்டு அவரை போய் இன்னும் உத்து பார்த்தா, நீங்க என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். ரொம்ப அன்பா அப்படியே கட்டி பிடிச்சு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அப்பத்தான் தெரியுது கிறிஸ்துவ பத்தி எவ்வளவு பிரமாணமான வெளிச்சம். இன்னைக்கு நம்ம அந்த நிலையில வந்து உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய பார்வை, நம்முடைய பார்வை எவ்வளவு பிரமாணமாக்கப்பட்டு இங்க உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நிலையில இருந்துட்டு நாம் கேட்கிறோம், இப்போ ஆண்டவர் கிறிஸ்துவை பற்றின தரிசனங்கள் எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணுங்க, எங்களுடைய எண்ணெயை பெருசாக்குங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிகிற அறிவுக்காக சகலத்தை நஷ்டமும் குப்பையும் விட்டேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் பவுல் சொல்ற வார்த்தையை பார்க்கும்போது, அப்ப இது மாத்திரம்தான் நிச்சயம், அவருடைய சாயலை தரிச்சு கொள்றது மாத்திரம்தான் நிச்சயம். அவருடைய சாயல் நாம் எப்படி தரிச்சு கொள்றது? இன்னும் அவரை குறிச்சு பார்வை அதிகமாகுது, அகலமாகுது, டெவலப் ஆகுது. இப்ப நாம் என்னதான் கேட்கலாம்னா, அவருடைய சாயலை தரித்துக் கொள்வதற்கான அந்த முக்கியமான ஏற்ற கால சத்தியமும் அதற்கான வழிநடத்தலும் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறோம். ஏன்னா நமக்காக சிங்காசனங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது போல. அதுலயும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படும் வேற இன்னொரு வாக்கு தத்துவம் வேறப்படுத்தப்பட்டிருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது எந்தெந்த காலத்துக்குரியதாக இருந்தாலும் மனுஷராகி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவங்கள், ஆனா அது யார் பேர்ல கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் நாமத்தினால. நீங்க எதை பெற்றுக் கொள்ளணும்னால, கிறிஸ்துவின் நாமத்தினால. கிறிஸ்து இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது, இப்ப அவருடைய பார்வை, இப்ப நாம் கிறிஸ்துவை பார்க்கிற பார்வை எப்பேற்பட்டதா இருக்குது பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ரட்சகரா இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய மீட்பரா இருக்கிறாரு, தெய்வீக திட்டத்தை நம்ம மத்தியில எவ்வளவு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு. நாம இப்ப தேவன்கிட்ட அப்பாட்ட என்னதான் கேட்கலாமா, அப்பா இப்பேற்பட்ட ரட்சகரை எங்களுக்கு காட்டியிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ரட்சகரை அடிச்சுவிட்ட பின்பற்றி நடக்கும்படி செஞ்சிருக்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் பத்தல, எங்களுடைய குறைஞ்ச அறிவுக்கு பத்தல, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறதுல, அவருடைய ஒவ்வொரு குணலட்சணங்களையும் பார்க்கறதுலையும், அவருடைய ஒவ்வொரு குணலட்சணங்களை பார்க்கறது மாத்திரம் இல்ல, அதை கடைபிடிச்சு நடத்துறதுக்கும் எங்களுடைய பார்வையை டெவலப் பண்ணுங்க. எங்களுடைய பார்வையின் சிந்தனை, பார்வையை பெரிதாக்குங்க, பார்வையின் எல்லையை பெரிதாக்குங்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அந்த பார்வையின் எல்லை இன்னும் பெருசாகணும். இன்னும் பெருசாகும் போதுதான் அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கும். அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கும் போதுதான் அவருடைய பிரதிபலிப்பாக நாம் இருக்க முடியும். அப்ப இதுக்கு நாம் சுருக்கமாக கேட்கலாம், யாபேஸ் கேட்டது போல, எங்களுடைய எல்லையை பெருசாக்குங்க. பாருங்க எவ்வளவு ஆழமான விஷயமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. கிறிஸ்து இயேசுவை பற்றின வேண்டுகோள்ல நம்முடைய இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லை பெரிதாக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அது எது தெரியுங்களா? இப்ப அவருடைய பரிசுத்த கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வேலைகள், ஊழியர்கள் நாம் சொல்லலாம், அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற வேலைகள், இந்த வேலைகளை தேவனே இன்னும் நாங்கள் செய்யறதே எப்படிப்பட்ட வேலைதான். நம்முடைய வேலைகள் குறித்து சொல்லணும்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம வேலையை குறித்து சொல்லணும்னா நீங்க எதை செய்தாலும், லூக்கா 17:10 எதை செய்தாலும் படிக்க வேணாம், எதை செய்தாலும் எல்லாம் செஞ்சு முடிச்சு நீங்க என்னன்னு சொல்லுங்க, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். அப்படின்னா ஒழுங்கா நாங்க சரியான ஒரு வேலைக்காரர்கள் இல்ல, அப்பிரயோஜனமான பிரயோஜனம் கூட இல்லை. அந்த இந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் என்ன ஆகணும்னா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நல்லது அப்படின்னு சொல்லி பாராட்டப்படக்கூடிய ஊழியக்காரனாக ஆகணும். அப்ப நாங்க என்ன கேட்கலாம்னா, தேவனே உங்களுடைய பரிசுத்த கரங்கள்ல இருந்து கிடைக்கிற வேலையை கொடுக்கிற வேலையில நீங்க எங்களுக்கு எல்லையை பெருசாக்குங்க. உங்களுடைய வேலைகள்ல நான் அதிகம் கவனம் செலுத்தவும், பெற்றுக்கொண்ட வேலையில நான் உண்மையா நடக்கவும், அந்த உண்மையாக ஒரு ஊழியக்காரன் சொல்லும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரில பரிசுத்தவான் ஒரு சகோதரர் அவர் செய்யற ஊழியம்ங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒண்ணு ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கணும், இரண்டாவது அவருடைய ஜனங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும். ஆண்டவருக்கும் அவர் தம் ஜனங்களுக்கும் ஊழியம் செய்யறதுக்காகத்தான் நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எல்லையை தான் நாம் அவர்கிட்ட பெருசாக்கணும். நம்முடைய சுய மகிமை இல்ல, சுய எண்ணம் இல்ல, சுய மதிப்பீடு இல்ல, சுய திறமைகள் இல்ல. தேவனே உம்முடைய புண்ணியங்களை பற்றி உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்து அதன் மூலமாக நான் கற்றுக்கொள்ளணும். உம்முடைய புண்ணியங்களை உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக அறிவிக்கிறதுல அந்த ஜனங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இருக்கணும். இதுல உங்க பேர் விளங்கணும், உங்களுடைய குமாரன் பேர் விளங்கணும், உங்களுடைய தெய்வீக திட்டம் மாத்திரம் விளங்கணும். இதுக்கு கூடவோ குறையவோ நான் பேசிடாதபடிக்கு என்னுடைய என்னை பாதுகாத்து உங்களுடைய கரங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்கிற வேலைகளுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கும்படியாக என்னுடைய எல்லையை பெருசாக்குங்க, பெருசாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்பேற்பட்டதாக இருக்கும். தேவன் கூட பெருசாக்குவார். நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லும்போது தேவன் கூட நம்முடைய எல்லைகளை பெருசாக்குவார். ஆனா அதற்கு முன்பாக அவர் சொல்ற வார்த்தை ஒன்று இருக்கு, லூக்கா 16:10.
கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான்.
கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அப்படின்னா என்ன புரியுதுங்களா? தேவன்கிட்ட கேட்கிறோம், அப்பாட்ட கேட்கிறோம், அப்பா உங்களுடைய பரிசுத்த கரங்கள்ல இருந்து எங்களுக்கு வேலை கொடுங்க, இரட்சகராகிய கிறிஸ்தேசியனுடைய தலைமையில நடக்கிற வேலைகள்ல எங்களுக்கும் சிறு பங்களிப்பு கொடுங்க கேட்கிறோம். அவர் சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையா இருக்கிறான்னு சொல்லி தம்முடைய குமாரன் மூலம் பற்றின வார்த்தைகள் இது. அப்படின்னா இது என்ன புரியுதுங்களா? ஒவ்வொருவரும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் வேலை இல்லைன்னு மாத்திரம் நாம் நினைச்சிடவே கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாழ்ந்து கேட்டபடி, அவருடைய திறமை கேட்டபடி வேலைகள் இருக்கு, இருக்கு. நமக்கு கூடிய வேலைகள் தேவன் நமக்கு ஜீவபலியாக நாம் செலுத்தும்படியாக நமக்கு வேலைகள் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்திருக்கிற வேலைகள் கூட்டுறது பெருக்கிறதாக இருக்கலாம், சேர் அரேஞ்ச் பண்றதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒன்று எழுதி போடுறதா இருக்கலாம், இல்லை எழுதி பெறதுக்கு சொல்றதா இருக்கலாம், இல்லைன்னா வெறும் டிராக்ஸ் அதாவது ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்கிற வேலையாக இருக்கலாம், இல்லைனா மற்ற சகோதரர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை கூட்டிட்டு வர்ற வேலையா இருக்கலாம், இல்லைனா எல்லாருக்கும் முன்பாக நின்று ரொம்ப தயவோடு தாழ்மையோடு தேவனுடைய வார்த்தைகளை முன்னாடி நின்று பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கலாம். எந்த வகையில இருந்தாலும் சரி, அன்புக்கூடிய சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே அவருடைய பரிசுத்த கரங்களிலிருந்து நாம் பெற்றிருக்கிற வேலைகள். முன்னாடி நின்று பேசுறவங்க பெரியவங்க யாருமே வராத போது இந்த கால இந்த இடத்தை கூட்டி அரேஞ்ச் பண்றவங்க சின்னவங்க நினைச்சிடாதீங்க. ஆனா அந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேலையாவது எல்லாருக்கும் முன்பாக தெரியும். அவர் செய்த வேலை ஸ்தேவான் வேலையை போன்றது வெளியே தெரியாது, ஆனா அதுக்கு கனம் ஜாஸ்தி. கர்த்தருடைய பார்வையில அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. நாம் செய்யற சின்ன சின்ன வேலைகளையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அது எபிரேயர் 6:10 இருக்கும், படிக்க வேணாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்ன வேலையா இருந்தாலும் சரி, சின்ன ரொம்ப சின்ன வேலையா இருந்தாலும் சரி, வேலை பெருசு இல்ல. தேவன் வந்து வேலை கொடுத்துட்டு அந்த வேலையுடைய வெயிட் பார்க்கறதே இல்ல. நல்லா சப்ஜெக்ட் எடுத்தீங்களா, வெரி குட் சொல்றது இல்ல, நல்லா கூட்டுனீங்களா, வெரி குட் சொல்றது இல்ல. ஆனா தேவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? என்ன வேலையா வேணாலும் இருக்கட்டும், அதை எவ்வளவு அர்ப்பணிப்போட செய்தோம் இது மாத்திரம்தான் தேவன் பார்க்கிறார். எவ்வளவு உண்மையான அர்ப்பணிப்போட இது நான் பண்ணி இருக்கிற பொறுப்பினையும் நிறைவேறுதல், இது தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, இது சின்னதா பெருசோ நான் நிறைவோட செய்வேன் அப்படி நாம் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். ஒன்னே கடமைக்காக செஞ்சமா, இல்ல சகோதரர்களுடைய கட்டுப்பாடு நிமித்தம் செஞ்சமா, இல்ல முறுமுறுத்துட்டு செஞ்சமா, இல்ல நாலு பேர் பார்க்கும்படியாக வேலை செஞ்சமா, இதுல நான் கவனம் செலுத்தணும். இப்படி இருந்துச்சுன்னா அதை செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஆனா தேவனுடைய பார்வையில அது நாம் இருதயத்துல என்ன அர்ப்பணிப்பு காட்டுறோம், இது உண்மையாகவே நாம் தேவனுடைய சமூகத்துல செய்யற வேலை, இது நான் பலி செலுத்தக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அதை செயல்ல கொண்டு வரும்போது மனுஷர் யார் பார்த்தா என்ன, யார் பாக்காட்டி என்ன, யார் பாராட்டினா என்ன, யார் பாராட்டுறாங்க என்ன, தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படுதலோட அதே சமயம் ஒழுங்குமுறையோட தாழ்மையோட நம்முடைய வேலைகள் எல்லாம் செய்யும்போது கர்த்தருடைய பார்வையில அது எங்க எங்கிறதுனா கொஞ்சத்துல உண்மை காட்டுறோம். இந்த கொஞ்சத்துல உண்மை காட்டணும்னா ஒரு நாளைக்கு தேவன் போல அநேகத்துல உண்மை காட்டும்படி தேவன் அநேகருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா கொஞ்சம் கிடைச்சிருக்கிற நம்ம வேலையில உடனே நாம் பெரிய ஊழியக்காரர் இல்லைன்னா தேவனுடைய வாய் நான் தான் இல்லைன்னா தேவனுடைய வேலைகள்லாம் நான் செய்யலைனா யார் செய்வா, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வச்சுட்டு எந்த வேலையை செஞ்சாலும் சரி அது பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன் கூட இல்ல, அநீதியுள்ள ஊழியக்காரன். கொஞ்சத்துல அநீதி இல்லவனா எண்ணிட்டாலும் அவருடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கும், அநேகத்திலையும் அப்படித்தான் இருக்கும். அதனால சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேலைகள்ல தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது வேலையினுடைய தன்மையில் வேலைக்காக செய்திட்ட அர்ப்பணிப்பு, என்ன மாதிரி நம்ம உண்மையான அர்ப்பணிப்போ நாம் செய்தோம் அது மாத்திரம் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட, அதைத்தான் நாம் கேட்கிறோம். அப்பா எங்களுக்கு அந்த எண்ணத்தை விரிவுபடுத்துறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க, அர்ப்பணிப்பான இதயத்தோடு உங்களுக்கு வேலை செய்யவும் அர்ப்பணிப்பான உள்ளத்தோடு உங்களுடைய ஜனங்களுக்கு உண்டாக ஊழியம் செய்யவும் உங்களுடைய இதயத்தை பெருசாக்குங்க பெருசாக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது அவருக்கு பிடிச்ச விஷயமாக கூட இருக்கும். அப்படி பிடிச்ச விஷயமாக இருக்கும்போது யாப்பேசனுடைய ஜபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜபத்தையும் கூட கேட்கறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க ரசல் ஃபர்ஸ்ட் வாலிமில் சொல்லும்போது கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திற்கு ஒருவர் எவ்வளவு கீழ்ப்படுதல் காண்பிக்கிறாரோ அதை பொறுத்துதான் அதிகப்படியான வெளிச்சத்தை அவர் பெற்றுக்கொள்வார். எல்லாம் ஆழமான வார்த்தை இருக்கு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு வெளிச்சம் பெற்றிருக்கிறோமோ அதுக்கு எவ்வளவு கீழ்ப்படுதல் காமிச்சோம், எவ்வளவு உண்மையாகவே அதன்படி நாம் செயல்பட்டு கீழ்ப்படுதல் வெளிப்படுத்தணுமோ அதன் அடிப்படையில தான் அதிகமான வெளிச்சமே ஒருத்தர் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா எந்த வகையிலும் நாம் வெளிச்சம் காண மாட்டோம், இருளுக்குள்ள போயிடுவோம் நம்மை அறியாம. எச்சரிக்கையோடு நாம் கையாள வேண்டிய வார்த்தைகள் இவைகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதை நாம் கருத்துலையும் வச்சுட்டு அதனாலதான் அவர்கிட்ட கேட்கிறோம், தேவனே இப்படி என்னுடைய எல்லையை நீங்க பெருசாக்கி கொடுங்க, பெருசாக்கி எனக்கு அதுல உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது யாப்பேசனுடைய இருதயமும் அவருடைய வாழ்க்கையும் வித்தியாசம் இல்ல, யாப்பேசனுடைய இருதயம் வேறையாகவும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையும் வேற வேறையாக இல்ல, ரெண்டும் ஒன்னா இருந்துச்சு, அவருடைய நடைமுறை வாழ்க்கையும் ஒன்னா இருந்தது அவருடைய இருதயமும் ஒன்னா இருந்துச்சு. இந்த ஒரு சிறு ஜபத்தை தேவன் என்ன பண்ணார்னா அவன் கேட்டுக்கொண்டபடி தேவன் அருளி செய்தான். எவ்வளவு ஆழமான ஜபம் அது, தேவன் எப்படி அங்கீகரிக்கிறார்னா அப்ப நம்முடைய ஜபங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் அவருடைய காரியங்கள்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை. அடுத்ததாக அவர் கேட்கிற வார்த்தை எல்லையை பெரிதாக்குங்கள் தான் பார்த்தோம், அடுத்த வார்த்தை படிங்க அவர் ஜபத்துல.
உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி,
உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு விலக்கி காத்து என்னை வழி நடத்தணும் சொல்லும் போது நாம் கூட இப்ப தேவ சமூகத்தில் அதைத்தான் கேட்கணும். அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம கேட்கிறோம், உங்க சித்தப்படி எங்களை வழி நடத்துங்க ஜபத்துல சர்வசாதாரணமா நாம் சொல்லிடுறோம். அப்ப நம்முடைய சித்தத்தின் உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்கன்னா நம்முடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், கொண்டுட்டோம் இல்லைன்னா எடுத்து போட்டுட்டோம், புரியுதுங்களா? நம்முடைய சித்தத்தை அங்க இல்லாம பண்ணிட்டோம், உங்களுடைய சித்தத்தின்படியே நடத்துவேன்னு சொல்லிட்டோம். ஆனா உங்களுடைய சித்தத்தின்படியே கர்த்தர் சொன்னது போலவே நாமும் சொன்னோம், உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னது போலவே இன்றைக்கு கூட மூன்று சகோதர சகோதரிகள் சொல்லிட்டு வந்தது போலவே நாமும் அவரவருக்கு நியமிக்கப்பட்டனால் அப்படித்தான் சொன்னோம், உங்க சித்தம் செய்ய வரும் சொல்லிட்டு. ஆனா உங்க சித்தம் செய்ய வரணும்னு சொன்னதுல இருந்து எவ்வளவு நாள் உண்மையாகவே அவர் சித்தம் செய்திருக்கிறோம், எவ்வளவு நாள் எந்தெந்த இடங்கள்ல நமக்கு சாதகமாக நம்முடைய சித்தம் செய்திருக்கிறோம், இரண்டையும் நாம் கவனிக்கலாம். இது ரெண்டையும் நாம் கவனிச்சோம்னா நம்முடைய பண்ணின ஜபத்துக்கு அங்கீகாரம் இருக்குதா இல்லையாங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும், தெளிவா தெரிஞ்சிடும். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எதையும் மறைக்கிறது இல்லை. பாருங்க எவ்வளவு இது மிக முக்கியமான விஷயமாக இருக்குதுன்னா தேவ வழிநடத்தல்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோம், இல்ல நீங்க வழிநடத்துங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத சூழ்நிலையில எந்த அளவுக்கு அமைதியா இருந்திருக்கிறோம். இது ரெண்டையும் செய்ய தவறிட்டு இல்ல இந்த நேரத்தில் வேற என்னதான் பண்ண முடியும், ஒரு மனுஷன் இப்படி நெருக்கடியான சூழல் வந்துட்டா யார்தான் என்னதான் செய்ய முடியும், ஏதாவது மாற்றி எடுத்தால் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்முடைய சுய சித்தத்தை உள்ள திணிச்சு, ஆனா அது நமக்கு சாதகமா இருக்கும். நமக்கு சாதகமாக அந்த சுய சித்தத்தை உள்ள திணிச்சு எந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை செய்திருப்போம், இப்படி செய்துட்டு இருந்தோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம் பண்ணின பொருத்தனைக்கும் நாம் செய்துட்ட உடன்படிக்கைக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் அதிக கேப் இருக்குது, அதிக வித்தியாசம் இருக்குது. அதிக வித்தியாசம் இருக்கும்போது தேவன்கிட்ட நம்முடைய ஜபம் கூட நேர்மையானதாக இருக்காது. நேர்மையானதாக இருக்காத போது அது அங்கீகாரமும் ஆகாது. ஏதோ தேவன் நம் பேர்ல கிருபையா பிச்சை போட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோட நாம் நிலைச்சிருக்கிறோம். அவர் ஒரு நாள் மாத்திரம் நம்ம பேர்ல லிஸ்ட் எடுத்தாருன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல யார் யார் தப்பிப்போம்? நான் தப்பிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய லிஸ்ட் ஒரு நாளைக்கு மாத்திரம், காலையில இருந்து காலை 6 சாயங்காலம் 7 வரைக்கும் நீ என்ன என்ன செய்தேன்னு சொல்லிட்டு தேவன் முன்னாடி லிஸ்ட் போட்டு மற்ற வருஷங்கள் எல்லாம் விட்டுருப்பா. இந்த ஒரு நாள் படி நான் இன்னைக்கு நான் நியாயம் தீர்க்க போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னாருன்னா என்னதான் இருக்கு நம்முடைய நிலை? நிக்க முடியுமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நிக்க முடியுமா? நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு உண்டாக உண்மையா இருந்துச்சு சாட்சி சொல்ல முடியுமா? ஆனால் மன சகோதர சகோதரிகளே, சொல்லணும், சொல்லுற அளவுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய வழிநடத்தல் கொடுங்க, உங்களுடைய தயவு கொடுங்க. உங்க கிருபையினாலும் உங்களுடைய குமாரனுடைய புண்ணியத்தினாலும் இந்த மட்டுக்கு காப்பாற்றி இருக்கிறீங்க. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அந்த சாயலை எட்டி பிடிக்கிற வரைக்கும் உங்களுடைய வழிநடத்துதல் எந்ததாக இருந்தாலும் அதன்படி மாத்திரமே நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தா தெரியுங்களா, ஒரு ஜபம் படிங்க நீங்க. மத்தேயு 6:13,
எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென்.
அதாவது கிறிஸ்து இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிற விஷயங்கள், அதாவது தேவனுடைய நோக்கத்துக்கும் தேவனுடைய சித்தங்களுக்கும் அவர் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் கூட நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். அவர் எது செஞ்சாலும் நல்லவர், அவர் எது செஞ்சாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் செய்வார். இந்த விசுவாசம் மாத்திரம் இருந்துச்சுன்னா அவருடைய சமூகத்துல அன்றைக்கு சொன்ன மாதிரி கர்த்தர் நல்லவர், அவர் தன் பார்வைக்கு நலமானதை செய்வார்னு சொல்லிட்டு 7 அந்த வார்த்தை பேசினார். அது போல நம்முடைய வார்த்தைகள் கூட, தேவனே உங்களுடைய செயல்பாடு எங்ககிட்ட நடக்குதுன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அது எங்களுடைய நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். இன்னும் எங்களுடைய பலவீனத்துல இதை பார்த்துட்டு நாங்க பதறிடுறோம், சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அனந்த ஞானம் உள்ளவர், எங்களுடைய எதிர்கால நன்மைக்காகத்தான் இவ்வளவு செய்றீங்கன்னு சொல்லிட்டு இருதயம் சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை எப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும்னா, தேவன்கிட்ட நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய வழிநடத்தலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது, எப்படின்னா யாப்பேஸ் எப்படி ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு முன்பாக இருந்தாரோ, அவர் எப்படி ஜனங்களுக்கு முன்பாக கணம் பெற்ற மனுஷராக இருந்தாரோ, அதே போல நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கணும். இது மிக முக்கியமான விஷயமாக கண்மான சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக அவர் சொல்லும்போது தீங்குகளுக்கு என்னை விலக்கி காப்பாற்றணும் சொல்றது, அந்த தீங்குங்கிற வர்ற வார்த்தை ஆரம்பத்தில் சொல்ல தெரியுங்களா, அந்த தீங்குங்கிற வர்ற வார்த்தையுடைய எபிரேய பதம் RA ரா, இதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அதுதான் அந்த மனம் இல்லைனா குற்ற உணர்வு, இன்னும் மனம் வலிக்கக்கூடிய ஒரு சம்பவம், அது கூட நம்ம சொல்லலாம் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அது யாப்பேஸ் என்ன கேட்கிறேன்னா, தன்னுடைய தாய் கடந்து வந்துட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த காரியங்கள்ல இருந்து என்னை நீங்க காப்பாத்துங்க. ஒருவேளை அது போன்ற தவறுகள் நான் செய்துவிடாத படிக்கு உங்களுடைய நீதிக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்படி என்னை காப்பாத்துங்க அப்படின்னா, இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் தெரியுங்களா? நாம் எப்படி எடுத்துக்கலாம் தெரியுங்களா? தேவனே, இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, நான் அதுக்குள்ள நான் இப்படி போயிட்டேன் அப்படிங்கறத சொல்லாம உண்மையுள்ள விசுவாசத்தோட நாம் நிக்கிறவங்களாக இருக்கணும். அதாவது நம்மை சுற்றி இருக்கிற எவ்வளவு சந்தர்ப்பங்களா இருந்தாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற என்ன விதமான இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒண்ணு நம்மை சார்ந்திருக்கிறவங்க மேல சாக்கு போக்கு, இல்லைன்னா நம்மை சுற்றி இருக்கிறவங்க மேல சாக்கு போக்கு, இல்லைன்னா நம்முடைய வேலைகள்ல சாக்கு போக்கு, ஏதாவது ஒண்ணுல கொண்டு போய் சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்மை நீதிமானா காட்டிக்கும்படியாக, இதனாலதான் நான் இப்படி செய்ய வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு நம் செயல்பாடு இல்லாம, தேவனுக்கு முன்பாக மற்றவரை குற்றப்படுத்தி சாக்கு போக்கு சொல்லாம நம்மை நாமே சீர்படுத்திட்டு அந்த மாதிரி தீங்குகளுக்கு நாம் விலக்கி காப்பாற்றப்படும்படியாக தாவீது ஜெபம்னா தெரியுங்களா, என்னுடைய உடல்களுக்கு காவல் வையும், அது போல நாமும் கூட தேவன் சமூகத்தில் நம்முடைய உடல்களுக்கு காவல் வைக்கும்படியாகவும், நம்முடைய வழிநடத்தல்கள் உண்மையா இருக்கும்படியாகவும், உங்களுடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறதுக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் உத்தம நிதானத்தையும் தாங்க அப்படின்னு நம்முடைய ஜெபம் கேட்கறதாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரி, அப்படி கேட்டோம்னா யாப்பேஸ் பண்ண ஜெபம் போல நம்முடைய ஜெபமும் அங்கீகரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு. இப்ப அடுத்த எதுவாக போயிடலாம், அதாவது இந்த இதுல இன்னும் ஒரு தெளிவாக இன்னொரு வார்த்தை நாம் சொல்லணும்னா, மூன்றாவது தீங்குக்கு என்னை விலக்கி காப்பாற்றும். அதுதான் மூன்றாவது விஷயம். இந்த மூன்றாவது விஷயத்தை இன்னும் நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோம்னா, தீங்குக்கு என்னை விலக்கி காப்பாற்றோம்னா, பொதுவாகவே ஒரு குடும்பம் நாம் எடுத்துட்டோம்னா, இப்ப ஆபேசுடைய குடும்பம் போல ஒரு குடும்பம் நாம் எடுத்துட்டோம்னா, பெற்றோருடைய செயல்பாடுகள் எப்படியோ அதனுடைய பார்த்துதான் பிள்ளைகளும் இருப்பாங்க. இப்ப நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை போலதான் நம்முடைய பிள்ளைகளும் இருப்பாங்க. அப்படித்தானே இருப்பாங்க. இப்ப அம்மா அப்பா என்ன செய்யறாங்களோ அதைத்தான் பிள்ளைகளும் செய்வாங்க. இல்லைன்னா நாம எப்படித்தான் செஞ்சோம், நம்ம அம்மா அப்பா என்னென்ன செய்து காட்டினாங்களோ, எப்படி எப்படி நேரத்தில் என்னென்ன பேசினாங்களோ, அதை தான் நம்ம மைண்ட்ல இருக்கும், நம்ம அதைத்தான் செயல்படுத்துவோம். இப்ப நம்ம அப்பா அப்பா நல்லா சண்டை போட்டு பழக்கி விட்டுருந்தாங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்பாக நாம கூட என்ன செய்வோம், இப்ப நம்முடைய குடும்பம் வந்துட்டுமே அன்னைக்கு அப்படித்தான் நம்ம அம்மா எழுத்து பேசும்போது அப்பா உட்டார்பார் பலார்னு வராரு, அதுவே உடனே செய்யணும், உடனே இங்கேயும் நடக்கும். அப்ப இதை பார்க்கிற நம்மளே பிள்ளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான், ஓஹோ எதிர்த்து பேசினா என்ன பண்ணிடணும், கண்ணம் வீங்க வச்சிடணும், மைண்ட் அப்படியே ஓடும், நாளைக்கு அவரு கல்யாணம் பண்ணாலும் அதைத்தான் அவரு செய்வார். புரியுது? அது அப்படியே வரும், அப்படியே அந்த பழக்கங்கள் பாரம்பரியமாக வரும். அது நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்னா, பரிபூர்ணம் இல்லாத ஜனங்களா இருக்கிறோம், பரிபூர்ணம் இல்லாத குடும்பத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப பரிபூர்ணம் இல்லாத குடும்பத்தில் நாம் இருக்கிறதுனால, ஆதாமினுடைய சந்ததியாக நாம் இருக்கிறதுனால, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போய் நிற்கும். நாம் பேசினாலும் சரி செய்துட்டாலும் சரி, எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போய் நிற்கும். நிக்க 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 அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு மனசுல இந்த விஷயங்கள் ஆழமா பதிஞ்சிடும். ஆழமா பதிஞ்சிட்டு எப்ப சந்தர்ப்பம் ஏற்படுதோ அப்ப அவைகள் அதை செயல்படுத்திடும். நாம் சொல்லிக் கொடுக்கலாம், யாராவது கடல்காரங்க வரும்போது அந்த குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்கலாம், அப்பா வீட்டுல இல்லைன்னு போய் சொல்லு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதே போய் சொல்லும் அந்த குழந்தை, எங்க அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டார் அப்படின்னு போய் சொல்லிடும். அந்த குழந்தைக்கு நம்ம போய் சொல்லிக் கொடுத்தா அருமையா கட்டுக் கொடுப்போம். அப்ப அடுத்த நாள் இன்னொரு நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது அது போல நாம இப்ப மாத்தி பேசிட்டா அதுல இருந்து தப்பிக்கப்படலாமே, ஒரு தண்டனையிலிருந்து ஒரு அடியிலிருந்து குற்றத்திலிருந்து தப்பிக்கப்படலாமே, இது போன்ற சிந்தனைகள் அந்த குழந்தை மத்தியில வரும். அந்த ஒன்னு சகோதர சகோதரிகளே, அப்ப தேவன் கிட்ட இருந்து நம்முடைய விண்ணப்பங்கள் கூட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பரிபூர்ணம் இல்லாத நம்ம குடும்ப சூழ்நிலையில் நாம் இருக்கிறதுனால, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நம்முடைய செயல்பாடுகள் கூட முடிந்தவரை உண்மை காட்டுறதா தான் இருக்கணும். இல்லைன்னா பெரியவங்க ஏதாவது சும்மா உலகத்தின்படி பெரியவங்க நான் மத்தவங்கள சொல்லல, சொல்லுவாங்களே சந்தை நடந்தாலும் நாலு சோத்துக்குள்ள இருந்துக்கணும்னு, பிள்ளைகளை வெளியே தள்ள விட்டு கதவை சாத்திட்டாவது அடிச்சுட்டு கிடக்கணும், பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டு கிடக்க கூடாது, முதல்ல சண்டையே போட்டுக்க கூடாது, இந்த ஐடியாவை கேட்டு போய் சண்டை போட்டுறாதீங்க, அதுக்கு நாம சொல்லல, நம்முடைய செயல்பாடுகள் குழந்தைகளை பாதிக்கும். அது மாத்திரம்தான், கொஞ்சம் யோசனை பண்ணலாம், தேவன் பேர்ல எவ்வளவு கிருபை வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு, இப்ப நாம் உடன்படிக்கை பண்ணின ஒரு கணவனும் மனைவியாக நாம் இருந்துட்டோம்னா, இப்ப நம்முடைய செயல்பாடுகள் முழுசுமே சிக்ஸ்த் வால்ல புது சிருஷ்டியில குழந்தைகள் பற்றி, குழந்தைகள் வளர்ப்பு பற்றி சகோதரர் ரசல் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். அதனால படிக்கும் போதே ஆச்சரியமா இருக்குது, இவர் எப்படி இவ்வளவு தூரம் எழுதலாம்னு சொல்லிட்டு தேவனுடைய வெளிப்பாடுகள் நம்ம அங்க படிக்கிறோம். இப்ப நம்ம குடும்பம் நம் பரிபூர்ணம் இல்லாத மனசு சரீரத்தில் இருந்துட்டாலும், பரிசுத்தவான்களாக அங்கீகரிக்கப்பட்ட குடும்பத்தில் நாம் இருக்கிறோம்னா, அப்படியே நம்முடைய செயல்பாடுகள் கூட குழந்தைகளுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் இருக்குதுன்னா, சின்ன குழந்தைகளிலேயே இருக்கும்போது அவங்களுக்கு நாம் ஜபம் படிக்கிறது, இன்னுமாக அவர் வார்த்தைகளுக்கு வார்த்தை தேவனுடைய நாமத்தை உச்சரித்து சொல்றது, அவருக்கு நன்றி சொல்றது, இப்படியான காரியங்களவே நாம் சொல்ல 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 அந்த குழந்தைகள் பார்க்க பார்க்க பார்க்க, இது பிளான் போட்டு செய்யலனாலும் திட்டம் போட்டு செய்யலனாலும், தற்செயலாக அந்த குழந்தைகள் பார்க்க பார்க்க அது மனசுல ஏறிட்டு அந்த குழந்தைகள் நாளைக்கு அதே போலத்தான் செய்யும். அப்படி செய்யும்போது அவங்க இருதயத்தில் எப்படி தேவனுக்கு உண்மையான ஜனங்களாக ரெடியாகுவாங்க பாருங்க. ஆனா அதே குழந்தைக்கு முன்பாக நம்முடைய மனைவியை நாம் கை ஓங்கி அடிக்கிறோம்னு வச்சா, அப்ப அந்த குழந்தைக்கு அதே பாதிப்பு இருக்கும். நீங்க ஒரு சிந்தனையோட சிந்தனை பண்ணி பார்க்கலாம், இப்ப நம்முடைய மனைவியும் உடன்படிக்கை பண்ண ஒரு சகோதரி, நாமும் உடன்படிக்கை பண்ண ஒரு சகோதரனா இருக்கும். இப்போ எனக்கு அப்படின்னா, இப்ப ரெண்டு பேர்த்துக்குமே தேவனுடைய தூதர்களுடைய பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. இந்த சூழ்நிலையில இப்ப நானு என்னுடைய மனைவி ஓங்கி அடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப அவங்களுக்கு இருந்து போற விண்ணப்பத்தையும் தேவன் பாக்குறாரு, என்கிட்ட இருந்து போயிருக்கிறதையும் பாக்குறாரு, ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கும் போது, இப்ப அங்க இருந்து அவரு தூதர்கிட்ட அவரை கொஞ்சம் கவனின்னு கட்டளை கொடுத்திருந்தாருமா, என்னுடைய புது சிஸ்டர் அவர் அடிக்க கை ஓங்குறாரு, கொஞ்சம் கவனின்னு கட்டளை கொடுத்திருந்தாருமா என்ன ஆகும்? ஆனா தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவரா இருக்கிறார் பாருங்க. நம்முடைய பரிபூர்ணம் இல்லாத இந்த குடும்ப சூழ்நிலையில நாம் இருக்கிறதெல்லாம் தேவன் பார்க்கிறார், நம்முடைய பலவீனங்களை அறிஞ்சிருக்கிறார். ஆனாலும் அவைகள் எந்த அளவுக்கு பிரமாணங்களை நிறைவேற்ற முயற்சி செய்யறோம், ஆனா சாக்கு போக்கு இல்ல, பலவீனங்களை அறிஞ்சிருக்கிறோம், பலவீனம் பலவீனம், சாக்கு போக்குகளை தேவன் அங்கீகரிக்கிறதுல ஏற்றுக்கொள்வதும் இல்ல. அதிலிருந்து நாம் எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்தோம், எந்த அளவுக்கு உண்மை காண்பிக்க தீவிரப்பட்டோம், இதையெல்லாம் தேவன் பார்க்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளை, அப்படி இருக்கும்போது அப்ப நாம் சொல்லலாம், அப்ப நம்முடைய குழந்தைகள் நம்முடைய எதிர்காலம் உள்ள நம்முடைய குழந்தைகளுக்கு நம் நல்ல படிப்பினையை கொடுக்க முடியும். அப்படி நடந்துக்கிறதன் மூலமாக இந்த தீங்குக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா விலக்கி காப்பாற்றப்படுவோம். நம்முடைய பெற்றோருடைய செயல்பாடுகள் நம் மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு போகாம நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கும் போது அந்த தீங்கு பிள்ளைகளுக்கு நேரிடாம காப்பாற்ற முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மூன்று விண்ணப்பங்களும் பார்க்கிறோம். இந்த மூன்று விண்ணப்பங்களும் ஏறெடுக்கிற யாப்பேஸ் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா சூழ்நிலைகள் சரியில்லாத மனுஷனா இருக்கார். நாமும் கூட அப்படித்தான். ஆதாமினுடைய விழுந்து போன சந்ததியில் சூழ்நிலை சரியில்லாத இடத்துலதான் இருக்கிறோம். இந்த சரியில்லாத மாம்சத்துலதான் இருக்கிறோம், சரியில்லாத உலகத்துலதான் இருக்கிறோம், சரியில்லாத உலக ஜனங்கள் சுயநலம் உள்ள மிக்க ஜனங்களுக்கு மத்தியில தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த சரியில்லாத சூழ்நிலையை சாக்கு போக்கு சொல்றது நம்முடைய வேலை அல்ல. தேவன் நம்ம கிட்ட அதையும் எதிர்பார்க்கறது இல்ல. நம்முடைய நடைமுறை வாழ்க்கைகளை பார்த்து தேவன் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்கிறாங்க போது நம்ம கூட தேவன் கிட்ட யாப்பேஸ் பண்ணின ஜெபத்தை போல உண்மை காண்பிக்கலாம். நம்முடைய இருதயம் பெருசாகணும், பெரிய மனசு வேணும், கர்த்தரை நோக்கி பார்க்கிற பார்வை பெருசா இருக்கணும், அவருடைய பரிசுத்த கரங்களுக்கு கேட்டு பெற்றுட்ட ஊழியங்களுக்கு வேலைகளுக்கு அர்ப்பணிப்புள்ள உண்மையுள்ள கீழ்ப்படுதலுள்ள இருதயம் வேணும். அதோடு நம்முடைய பரிபூர்ணம் இல்லாத இந்த குடும்ப சூழ்நிலைகளையும் நம்முடைய காரியங்கள் நேர்மையுள்ளதாக இருக்கும்போது இப்போ அந்த கடைசி வார்த்தையில சொல்லும் போது யாப்பேசுக்கு தேவன் என்ன பண்ணாராம், அவர் கேட்டுட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணாராம், அருளி செய்தார். அப்படி இருக்கும்போது நாம யாரு, நாம் விசேஷித்தவர்கள், அவருடைய சொந்த ஜனங்கள். சொந்த ஜனங்கள்னா அவருடைய குமாரனுடைய சாயலை பற்றிக்கொள்ள புத்திர சுகார பாக்கியம் பெற்றிருக்கிற ஜனங்கள். மற்ற ஜனங்கள் எல்லாரை காட்டிலும் விசேஷிக்கப்பட்டவர்கள், மற்றது எல்லாமே பழசா இருக்கும்போது நாம மாத்திரம் தேவன் பார்க்கிற புது சிருஷ்டி, இப்படி உன்னதமான மேலான நிலையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கும்போது நம்முடைய காரியங்களை இப்படி வச்சுட்டு அப்பாட்ட விண்ணப்பம் கேட்டோம்னா அவர் மறுப்பாரா? பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜபத்தினுடைய பலம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக ஒரு வசனம் படித்து நிறைவுக்குள்ள வரலாம். யோவான் 15:7.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள்
இவ்வளவு சூட்சமங்களையும் இவ்வளவு ரகசியங்களையும் நாம் அறிந்து இவ்வளவு ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் பெற்றுக் கொள்ளணும்னா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரம் நாம் பிடிச்சிட்டு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வாக்கு திட்டங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நம் அனைவருக்கும் தயவு செய்வாராக. ஆமீன்.
அன்புக்குரிய கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இன்றைய நாளிலும் ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டில் முதல் கட்ட பாடமாக நாம் பார்த்தோம் யாப்பேசின் ஜெபம். இந்த யாப்பேசின் ஜெபத்தின் கீழாக அந்த பாடத்தில் அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டோம்.